சுவாமி வந்து ஒரு 5 மினிட்ஸ் டைம் கேட்டார். ஹில் பி ஆன் த லைன், பட் 5 மினிட்ஸ் கொஞ்சம் வந்து
those of you who have joined late, Swami vandu konjam time ketta sir, he'll be joining us momentarily.
ീന്ദ്രകൃപാദബോധംയുഗ്മധരതീരുവഭൃംഗരാജം ത്രയന്തയുഗ്മകൃത ഭൂരിപരിശ്രമന്തം ശ്രീരംഗലക്ഷ്മണമുനിം ശരണം പ്രപദ്യേ ശ്രീമന്വേദാന്തരാമാനുജമുനികരുണാർദ്ധവേദാന്തയുഗ്മശ്രീമച്ഛ്രീവാദയോഗീശ്വരഗുരുപദയോരർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീമച്ഛ്രീരംഗനാഥാഹ്വയമുനികൃപയാപ്രാപ്തമോക്ഷാശ്രമന്തം ദേശികേന്ദ്രം എന്നുയിരുതന്തളിത്തവരെ ശരണം ബുക്കു യാനടയവേ അവർ ഗുരുക്കൾ നിലയി വണങ്ങി പിന്നരുളാൽ വെറും പൂതൂർ വന്ത വെള്ളൽ பெரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி நன்னிறையவர் குறைத்த உய்யக்கொண்டார் நாதமுனி ஷடகோபன் சேனிநாதன் என்னுத திருமாள் என்று வரை முன்னிட்டு எம்பெருமான் திருவழிகளடைகின்றேனே சமஸ்தஜனீம் வந்தே சைதன்யஸ்தன்யதாயினீம் ஸ்ரேயசீம் ஸ்ரீநிவாசஸ்ய கருணாமிவ ரூபிணீம் கமப்யனவரிம் வந்தே கருணாவருணாலயம் புருஷசைல தடஸ்தானாம் ஸ்வயம் யுக்திமுபாகதம் വന്ദേ തമ്യമിനാം ധുരന്ധരമഹം മാനാന്ധകാരദ്രുഹാബന്ധാനം പരിബന്ധിനാൻ നിജദൃശാരുന്ധാനമിന്ധാനയാ ദത്തയേന ദയാസുധാം പുനിധിനാപി ദ്വാവിശുദ്ധം വയഃ കാലേന കരിശൈലകൃഷ്ണജലദഃ കാംക്ഷാധികം പുരുഷതി പൂമന്ന് മാത് പൊരുന്തിയമാർവൻ പുകഴ്മലിന്ദ പാമന്ന് മാറ നടിപണിന്ദുന്ദവൻ ദർശനസ്ഥാപകരാണ് ശ്രീഭാഷ്യകാരരുടെ പല പ്രകാരമാണ് വൈഭവങ്ങളിലെ തിരുനാമ വൈഭവം എന്ന് തിരുമൂർത്തി വൈഭവം എന്ന് അവരുടെ ദിവ്യ ചരിത്രങ്ങൾ എന്ന് എമ്പെരുമാൻകുളം ഭാഷ്യകാരരിടത്തിലെ ആശയപ്പെട്ടതാണ് വൈഭവങ്ങൾ എന്ന് അനേകം ശിഷ്യർകൾ ഭാഷ്യകാരരെ ആശ്രയിച്ച് ഏർപ്പെട്ടതെന്ന് എപ്പടി പലവിധമാണ് പ്രകാരങ്ങളിനാലേ ഭാഷ്യകാരർ അനുഭവിച്ചോ നം ദർശനസ്ഥാപകർ ശ്രീഭാഷ്യകാരർ നമ്മുടെ ദർശനത്തെ സ്ഥാപിച്ചു കൊടുത്തവർ എന്ന പെരുമയെ കൊണ്ടുതാണ് അവർക്ക് ദർശനസ്ഥാപകരാണ് ശ്രീ ഭാഷ്യകാരർ സംഭാവന എന്ന് ആചാര്യ സംഭാവന ചെയ്യറോം പല പല പെരുമകളിലും ആചാര്യ സംഭാവന ചെയ്യുമ്പോൾ നാം നനച്ചുകൊള്ളുവത് അവർ ദർശനത്തെ സ്ഥാപിച്ചു കൊടുത്താർ എന്നത് എന്ത് ദർശനത്തെ സ്ഥാപിച്ചു കൊടുത്താർ എന്നാൽ അത് നാം രാമാനുജ സമ്പ്രദായം എന്നും എമ്പെരുമാനാർ ദർശനം എന്നും ചൊല്ലുകറോമേ അത് ദർശനം എന്നത് എന്നെ ദർശനം എന്ന് ചൊല്ലുവത് ഇംഗ്ലീഷിൽ ചൊന്നാൽ ഫിലോസഫിന്ന് അർത്ഥം അവർ എന്നെ ഫിലാസഫിയെ സ്ഥാപിച്ചു കൊടുത്താൽ എന്നത് തന്നെ ரொம்ப മുഖ്യം ഫിലാസഫിയോട് ചേർന്ന് റിലീജിയൻ അതാണ് ദർശനം എന്ന് ചൊല്ലുക അത് ദർശനം എന്നത് എന്നെ എമ്പെരുമാനാർ ദർശനം അത് ശ്രീഭാഷ്യത്തിലെ ഗീതാഭാഷ്യത്തിലും ശരണാഗതി ഗദ്യത്തിലും വേദാർത്ഥ സംഗ്രഹത്തിലും നിത്യം എൻകൃതാന ഗ്രന്ഥത്തിലും ശ്രീഭാഷ്യകാരർ ரொம்ப അഴുത്തമായി സാധിച്ചിരിക്കാർ അതിൽ ശ്രീഭാഷ്യത്തിലെ എന്നെ സാധിച്ചാർ എൺപത് ഓരളവ് പോന വാരത്തിലെ പാത്തോം അതെയും ചുരുങ്ക ചൊല്ലണം എന്ന് ചൊന്നാ ഇന്ത ജീവാത്മാവുക്ക് ഇന്ത വാഴ്ക്കയോടെ വാഴ്ക്കൈ മുടിയല എപ്പടി ഏർക്കനവേ അനന്തമാണ് ജന്മങ്ങൾ പോച്ചു എന്ന് ശാസ്ത്രം ചൊല്ലോ അതേപോലെ വരക്കൂടിയ ജന്മങ്ങളും അനന്തം നാം ഇപ്പോഴത് വാഴ്കിന്ത ഇന്ത വാഴ്വ മാത്രം കവലപ്പെട്ടുകറോം ആഴ്വാർ சொன்ன போல பெண்டிரா சுகங்கள் வைப்பான் பெரியதோர் இடும்பை பூண்டு உண்டு இரா கிடக்கும் போது உடலுக்கே கரைந்து நைந்து என்றார் உடலுக்கே கரைந்து நைந்து இந்த உடலில் இருக்கிற இந்த நிலைமைக்கு இதை எப்படி பார்க்க போறோம் இது எப்படி பராமரிக்க போறோம், இதால எப்படி சுகப்பட போறோம், எப்படி கஷ்டம் இல்லாமல் இருக்க போறோம் என்று இந்த உடலுக்கே கரைந்து நைந்து என்று ஆழ்வார் சொன்ன போல இருக்கு வாழ்வு. ஆனா இதே போல அடுத்தடுத்த உடம்புகள் உண்டு, ஜென்மாக்கள் உண்டு, அதிலும் போய் சிரமப்படாமல் இருப்பதற்கு தான் வேதாந்தம் உபதேசிக்கும். அப்படி வேதாந்தம் உபதேசிக்கிறது என்று சொன்னே என்று சொல்லியே பல பேர் பல வேதாந்தத்தை சொல்றாளே. அப்போ எல்லா வேதாந்தமும் தான் சரியா, எல்லா பிலாசபும் சரியா இருக்குமா? ஒருவேளை பிலாசபி அப்படின்னாலே அது அறிய முடியாத விஷயத்தை பத்தி பேசுறதுனாலையும் வசந்த விஷயத்தை பத்தி பேசுறதுனாலையும் அப்படிதான் பல பிரகாரமா தான் இருக்கும்னு ஒப்புக்கணுமா என்பதைத்தான் ஸ்ரீபாஷ்யம் விளக்கி சொல்றது. தத்துவம் ஒண்ணுதான் இருக்க முடியும், சாஸ்திரம் அப்படிதான் சொல்றது. இந்த ஜகத்தை சிருஷ்டி பண்ணவன் தான் நம்ம காப்பாற்றவும் முடியும். ஜகத்தை சிருஷ்டி பண்ணவனுக்கு மேற்பட்ட தெய்வம் இருக்க முடியாது. அப்படி ஒரு தெய்வம் இருந்ததுன்னா அதுதான் தெய்வம். பிரம்மா உண்ட உலகத்தை உருவாக்குறார், சிவன் லோகத்தை அழிக்கிறார் என்று சாஸ்திரத்துல பாக்குறோம். ஆனா அவளுக்கும் மேற்பட்டதான பரதத்துவமான ஸ்ரீமன் நாராயணன் தான் உண்மையிலேயே உருவாக்குறவனும் அழிக்கிறவனும் தான். ஏகோகவை நாராயண ஆசீது ந பிரம்மா நேசானஹா. பெருமாள் ஒருத்தர் தான் இருந்தார், அவருக்கு நாராயணன் பேரு. வேற பிரம்மாவோ சிவனோ அப்பெல்லாம் இல்லை. ஒன்றும் தேவம் உலகம் உயிரும் மற்றும் யாதும் இல்லாமன்னு நான்முகன் தன்னோடு தேவதலகோடு உயிர் படைத்தான் என ஆழ்வார் இதுதான் சொன்னார். ஒன்றும் தேவம், ஒன்றும் தேவம், உலகம் உயிரும் மற்றும் யாதுமில்லாவன்னு என்பதாக, யாதுமில்லாவன்று தேவமில்லாவன்று உலகமில்லாவன்று யாதுமில்லாவன்று ஒன்றுமில்லாவன்று என்று திருக்குழந்த ஆண்டவன் அதை பிரித்து சொல்லி கொடுத்தாகும். ஒன்றும் தேவம், உலகம் உயிரும் மற்றும் யாதுமில்லாவன்று ஒன்றுமில்லாவன்று தேவமில்லாவன்று உலகமில்லாவன்று உயிருமில்லாவன்று யாதுமில்லாவன்று உலகோடு உயிர் படைத்தான். அப்படி இந்த ஜகத்தை சிருஷ்டி பண்ணி கொடுத்தவன் பெருமாள்னு நம்மாழ்வார் சாதிக்கிறார். அது உபனிஷத்திலே சொன்னதுதான், ஏகோகவை நாராயணாசீது ந பிரம்மா நேசானான். அப்படி அப்படி படைச்சு கொடுத்தவன் தான் நம்மையும் இந்த சம்சாரத்திலிருந்து துக்கத்திலிருந்து கரையேற்றி மோட்சத்தையும் அளிக்க முடியும் என்ற ஒரு தத்துவம் தான் உண்மையாக இருக்க முடியுமே ஒழியோ, உலகமே இல்லை என்னும், உலகமே மாயை என்னும், தெய்வமே இல்லை என்னும், ஆத்மாவே இல்லை என்னும், இல்லை மோக்ஷம்னா வேற அது வேற விதமாக இருக்குன்னும், பிரம்மம் மாத்திரம்தான் இருக்கு, அப்படியே பிரம்மம் ஆயிடுறது, பிரம்மமாவே ஆயிடுறது தான் மோக்ஷம்னும், இல்லை வெறும் எல்லாம் மாயையெல்லாம் கடந்து எல்லாம் வெறும் சூன்ய தத்துவம் ஆயிடுறதா மோக்ஷம்னு இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரும் சொல்லி கொடுக்கறதெல்லாம் தத்துவம் ஆயிட முடியாது. என்ன இப்படி சொல்லி கொடுத்தவா யார் யாருன்னு பார்த்தா எல்லாரும் மகான்கள் தான். பௌத்தர் சொல்லி கொடுத்தார் சூன்யம் ஆயிடுறது தான் தத்துவம்னு சொல்லி கொடுத்தார். ஜெயினர் சொல்லி கொடுத்தார் இந்த உலகத்தை விட்டு எவ்வளவு தூரம் நாம் விலகி ஒசர போகிறோமோ அதுதான் அதுதான் நமக்கு விடுதலைன்னு சொல்லி கொடுத்தார். எவ்வளவுக்கு எவ்வளோ ஒசரம் போயிட்டே இருக்கோமோ அவ்வளவுக்கு எவ்வளோ முக்தின்னு சொல்லி கொடுத்தார். சங்கராச்சாரியர் சொல்லி கொடுத்தார் ஏன்னா பிரம்மம் ஒன்று தான் இருக்குது, அந்த பிரம்மத்துக்கு எந்த குணமும் கிடையாது, அந்த நிர்குண பிரம்மத்தோடே சச்சிதானந்த பிரம்மத்தோடே ஒன்றாய் ஐக்கியத்தை அடைஞ்சு விடுறது தான் மோட்சம்னு சொல்லி கொடுத்தார். இல்லை எந்த உணர்ச்சியும் இல்லாமல், உணர்ச்சிகள் இருந்தாலே நமக்கு சுகம் என்றும் துக்கம் என்றும் பாவனைகள் தான் வருது. அதனால் உணர்ச்சியே இல்லாமல் அப்படியே உணர்வு இல்லாமல் கல் போல ஆயிடுறது தான் உண்மையிலே விடுதலை என்று சொல்லி கொடுத்தார் கௌதமர்ன்ற மகரிஷி நியாயசாஸ்திரத்தில். கபிலர்ன்ற மகரிஷி என்ன சொல்லி கொடுத்தார் அப்படின்னா, இந்த வாஸ்தவத்தில் இந்த இயற்கை இருக்கே, இந்த இயற்கை ரொம்ப விசித்திரமானது, அதுக்கு என்ன சாமர்த்தியம் இருக்குன்னா அந்த ஜீவாத்மாவு ஜீவாத்மாவை தன்னையே பார்த்து அனுபவிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இழுக்கிற சாமர்த்தியம் இருக்கு இந்த இயற்கைக்கு. அந்த ஜீவாத்மா அந்த இயற்கையினால இழுக்கப்பட்டு அந்த இயற்கையில் இருக்கிற விஷயங்களெல்லாம் பார்த்து பார்த்து சுகதுக்கங்களை அனுபவிச்சுட்டு இருக்கான். உண்மையிலே அவன் எப்பொழுது இந்த இயற்கையிலிருந்து சம்பந்தப்படாம இழுக்கப்படாம இயற்கையினால இழுக்கப்படாம பாதிக்கப்படாம எப்போ அவன் தன்னிலைக்கு வந்துடுறானோ, ஞானமயமாக தன்னுடைய நிலைக்கு வந்துடுறானோ, அப்போ அவன் சுகத்தை அடைஞ்சுடுறான், மோட்சத்தை அடைஞ்சுடுறான். இதுக்கு மேல என்ன இருக்கு முக்தின்றதெல்லாம் அவ்வளவுதான், அதுக்கு மேல பெருமாள்லாம் ஒருத்தரும் கிடையாது, ஈஸ்வர தத்துவமே கிடையாது அப்படின்னு அவரும் கபிலர் இவ்வளோ பெரிய மகர்ஷி தான் அவரும் சொன்னார். இதை விட யோக சாஸ்திரத்திலே சொல்லிட்டு ஆத்மாவானது ஆனந்த ஸ்வரூபம், அது பூர்ண ஆனந்த ஸ்வரூபம், அது தன்னுடைய ஆனந்த ஸ்வரூபத்தை தானே தெரிஞ்சிக்கல, ஏதோ சுத்தி இருக்கிற விஷயங்களை மாத்திரம் பார்த்து ஆனந்த ஸ்வரூபம் ஆனந்தப்பட்டுக்கிறான், அல்ப ஆனந்தப்பட்டு கொண்டு காலத்தை ஒழிக்கிறான், அந்த ஆனந்தத்துக்கு நடுவில் துக்கம்தான் அலையலையா வருது. அதனால ஆனந்தப்பட்டுக்கிறது உலகத்தை பார்த்து இருக்கக்கூடாது, உலகத்தை பார்த்து ஆனந்தப்படச்சே அலையலையா துக்கமும் வந்துடும். உலகத்தை பார்த்து ஆனந்தப்படாதப்பா, ஆத்மாவை பார்த்து ஆனந்தப்படு. அந்த ஆத்மானந்தத்தினுடைய அளவு அளவுபடாதது அது. அந்த ஆத்மானந்தத்தை அனுபவிச்சுக்க தெரியாம தான் எல்லாம் லோகத்தை பார்த்து பார்த்து சுகப்பட்டு இருக்கான். வெளியில பார்க்காத உள்ள பாரு, அந்த ஆத்மா எவ்வளவு சுகமானது. எப்பொழுது ஒருத்தன் தன்னுடைய ஆத்மாவை மாத்திரம் பார்க்கிற சாமர்த்தியத்தை அடைஞ்சுடுறானோ அப்போ அதுக்கப்புறம் அவன் உலகத்தை பார்க்க மாட்டான். உலகத்துல இருக்கிற ஒரு வஸ்துவும் சுகமா தெரியாது. அப்படி ஆத்மாவை மாத்திரம் பார்க்கிற சுகத்துக்கு கைவல்யம்னு பேரு, அதுதான் மோட்சம். ஆத்மா சுகஸ்வரூபமா இருக்கு. இதுல பெருமாள் என்ன பண்ண போறார், வேணும்னா தெய்வத்தை ஒண்ணுத்துக்கு வேணா உபயோகப்படுத்திக்கலாம், என்னன்னா இந்த வெளியில இருக்கிற சம்சாரத்திலிருந்து அது ஒரு விடுதலை படுறதுக்கு ஒரு அனுகிரகம் தேவையா இருக்கு. அந்த தெய்வம் அந்த அனுகிரகத்தை வேணா செய்யும், அதுக்கு மேல உண்மையிலேயே நாம் நம்முடைய ஆத்மாவை பார்த்து அனுபவிச்சுட்டு இருக்கிற ஆனந்தத்தை காட்டின வசத்தி எதுவும் கிடையாதுன்னு யோக சாஸ்திரத்துல சொல்லி கொடுத்தா. இப்ப இவ்வளோ பெரியவா சொல்லியிருக்கா, இதுல ஏதாவது ஒன்னாவது ஒன்றுக்கு ஒன்று ஒத்து போறதா? நான் தான் இதை ஒத்து போலன்னு தெரிஞ்சுக்கிறோம்ன்றது மாத்திரம் இல்லை, அந்தந்த சம்பிரதாயமே இன்னொரு சம்பிரதாயத்தை போட்டு வன்மையா கண்டிக்கிறது. பௌத்தர் ஜைனரை வன்மையா கண்டிக்கிறார், பௌத்தனும் ஜெயினனும் சேர்ந்து வேத வைதிகால வன்மையா கண்டிக்கிறார், வைதிகர்களையும் வன்மையா கண்டிச்சுக்கிறா, விசிட்டாத்வைதம் துவைதம் அத்வைதம்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வன்மையா கண்டிச்சுக்கிறா. நியாயசாஸ்திரமும் அவன் வந்து வைதிகனை கண்டிக்கிறான், இவாளும் அவளை கண்டிக்கிறா. மொத்தத்தில் பார்த்தா எப்பேற்பட்ட ஜானிகள் 1000 10000 வருஷம் தபஸ் பண்ணி இப்போ இப்படியான தத்துவங்கள் தான் உண்மைன்னு தான் உணர்ந்ததாக நினைச்சுண்டு அதை உலகத்தை சொல்லி கொடுத்த இப்பேற்பட்ட மகான்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் வன்மையாக கண்டிச்சுக்கச்சு, அப்போ இது எது உண்மையாக இருக்க முடியும்? பொதுவாக சொல்லுவோம் எல்லா எல்லாரும் பெரியவா, எல்லாரும் நல்லது தான் சொல்லுவா, தெய்வம்ன்றது இப்படி வார்த்தையினாலே சொல்லி மாளாது. அதனால சொல்லி மாளாத தெய்வத்தை சொல்லச்சே ஓரளவு கிட்ட கிட்ட தான் சொல்ல முடியும், அது அப்படி தான் சொல்ல முடியும். அதைத்தான் பெரியவாள்லாம் ஓரளவு கிட்ட கிட்ட சொல்லியிருக்கா. வாஸ்தவத்தில் அவ சொன்னதில் எந்த விதமான தப்புமே கிடையாது, எந்த விதமான தப்பும் கிடையாது அவ சொன்னதில் என்றெல்லாம் கூட சொல்லணும். ஆனால் உண்மையான சித்தாந்தியாக இருந்து ஒவ்வொருத்தருடைய ஃபிலாசபியும் ஆராய்ஞ்சு பார்த்தான்னா ஒரு ஃபிலாசபியில காலை வச்சு உறுதியாக நின்று பார்த்தோம்னா மற்ற ஃபிலாசபி எல்லாம் பொய்யா தெரியும், வரிக்கு வரி பொய்யா தெரியும். ஒவ்வொரு ஃபிலாசபியுமே பொய்யாத்தான் தெரியும். ஆனால் எந்த ஃபிலாசபி எல்லாரையும் தாண்டி எந்த விஷயத்திலையும் தப்பே சொல்ல முடியாது என்று பார்த்தா அது ராமானுஜ தர்சனம்தான். அது அது நாம் நாம் நம்முடைய தரிசனம் அப்படிங்கிறதுனாலே பெருமையாக சொல்லிக்கிறோம்னு நினச்சிடக்கூடாது, அது அபிமானத்தினாலே சொல்லிக்கிறது இல்லை. அதனால தான் பாஷ்யக்காரனுமே ஸ்ரீபாஷ்யத்தில் பிரம்மசூத்திரத்தினுடைய வழியில் தானே வியாக்கியானம் பண்ணுறார். பிரம்மசூத்திரத்தினுடைய வழியே என்னன்னா எந்த ஒரு கொள்கையும் தன்னுடைய கொள்கைன்னு எடுத்துட்டு அடம் பிடிக்காம எல்லாம் வேதத்தினுடைய கொள்கை மாத்திரம்தான் அப்படின்னு சொல்கிறது. அந்த வேதத்தினுடைய கொள்கை பிரகாரம் வச்சு எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா அது விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம் ஒன்று மாத்திரம்தான் நிற்கிறது, அது மாத்திரம்தான் பொய்யில்லாத சம்பிரதாயமாக நிற்கிறது. அதனால தான் சத்தியைகாலம்பி பாஷ்யம்னு உண்மையை மாத்திரம் சொல்லக்கூடியது என்றால் அது ராமானுஜ தர்சனம் மாத்திரம்தான். இப்போ நாங்கள் இப்படி சொல்லிக்கிறது பெருமைக்காக சொல்லிக்கிறோம்னு கூட தோணும், ஆனால் இப்படி சத்தியைகாலம்பி பாஷ்யம்ன்றது தான் ஸ்ரீபாஷ்யம் அப்படிங்கிறது ஸ்ரீபாஷ்யம் பூரா வாசித்து தெளிஞ்சவாளுக்கு ரொம்ப திருடமாக தெரியும் அது. அது அதுக்கப்புறம் அதனால் சந்தேகமாக வராது. அப்படி ஸ்ரீபாஷ்யத்தில் அதை உண்மைகளையும் பொய்களையும் போட்டு அலசி எடுத்து கடைசியிலே நிர்ணயித்து கொடுக்குறார். எல்லா தத்துவத்தையும் வாஸ்தவமாகவே ஏற்றுக்கொண்டு அலசி பார்த்து தெளிவுபடுத்துறதுலாம் பிரம்மசூத்திரம். அந்த பிரம்மசூத்திர பாஷ்யமானது பாஷ்யக்காரர் போலே அப்படி ஒரு நேர்மையான பாஷ்யம் இன்னொருத்தராலே செய்ய முடியாது. அதனால தான் இந்த ஸ்ரீபாஷ்யத்தையே ஏத்துன்றவள் சாட்சாத் சரஸ்வதி தேவியே காஷ்மீரத்திலே சாரதா பீடத்திலே சரஸ்வதியே பாஷ்யத்தை ஏத்துண்டான்னும் இதுதான் நல்ல பாஷ்யம்னும் மற்றதெல்லாம் இந்த பாஷ்யத்துக்கு அருகே வர முடியாது. அதனாலே பாஷ்யம்னா இதுதான் பாஷ்யம், இதுதான் திருவுடைய பாஷ்யம், இதுதான் அழகான பாஷ்யம், இதுதான் வசந்த பாஷ்யம்ன்றதுனாலே ஸ்ரீபாஷ்யம்னு பேர் வச்சா சரஸ்வதியேன்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான வசந்த பாஷ்யத்திலே ஸ்ரீபாஷ்யக்காரர் என்ன முதல்ல சொல்லிக் கொடுக்குறார், முதல்ல இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணவன் சர்வேஸ்வரன் நாராயணன் அப்படிங்கிறத ஸ்திரப்படுத்தி கொடுக்குறார். அது வேத மார்க்கத்தினால தான் ஸ்திரப்படுத்த முடியும். பிரத்யக்ஷமாயோ இல்லை இன்ஃபரன்ஸ்னாலேயோ ஈஸ்வர தத்துவத்தை என்னபடி என்று உறுதியாக சொல்ல முடியாது, பிரத்யக்ஷமாக தெரிஞ்சிக்கவே முடியாது ஈஸ்வர தத்துவத்தை. அனுமானம்னு சொல்லக்கூடிய இன்ஃபரன்ஸ்னாலே இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணக்கூடியவர் பெருமாள் தான், அவள் யாரோ ஒருத்தர் இருக்கணும், ரொம்ப புத்திசாலியாக இருக்கணும் அப்படின்னு தான் தெரிஞ்சிக்க முடியுமே ஒழிய அவர் யார், இன்னும் அவருடைய மற்ற கல்யாண குணங்கள்லாம் என்ன, குணங்கள்லாம் இருக்கா இல்லையா, அவர் என்ன மோட்சத்தை கொடுப்பாரா, அவர் மோட்சத்தை கொடுக்கறதுக்காக அவர் என்ன சட்டம் வச்சுருக்கார், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபரன்ஸ்னால முடியாது, இதெல்லாம் இன்ஃபர் பண்ணி முடியாது. பெருமாள் என்ன பண்ணால் மோட்சம் கொடுப்பார் அப்படின்னு இன்ஃபர் பண்ணால் முடியாது. இல்லை இன்னும் பெருமாள் மோட்சம்னு சொல்கிறோமே அது எப்படி இருக்கும் அப்படின்றதையும் இன்ஃபர் பண்ணால் முடியாது. இவ்வளோ இதுக்கு நாம்னு சொல்லக்கூடிய நம்ம ஆத்ம தத்துவம் இருக்கே, இந்த ஆத்ம தத்துவம் என்னவா இருக்கும் அப்படின்றதையும் ஓரளவு நாம் தெரிஞ்சுக்கச்சு, ஏதோ உணர்ச்சி பூர்வமாக இருக்குது ஆத்ம தத்துவம்னு தெரிஞ்சிருக்கிறோமே ஒழிய அதுக்கு மேலே இந்த ஆத்மாவுக்கு முன்ஜென்மா இருந்தது பின்ஜென்மா வரப்போகிறது, இல்லை இந்த ஆத்மாவானது முக்தியிலே என்ன ஆக போகிறது, என்ன இது அப்படியே மொத்தமாக அழிஞ்சு விட போகிறதா அப்படின்லாம் தெரியாது. எல்லாம் சாஸ்திரத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். நச்சிகேத சுபாக்கியானம்னு வரும் கட்டோபநிஷத்தில். நச்சிகேதஸ் யமன் கிட்ட போவான், யமனை பார்த்து கேட்பான் போறவாள்னா எங்கே போறா என்ன ஆறான்னு கேட்பான். யமன் கேட்பான் அதை ஏன் எங்கிட்ட கேட்குறேன்னுவான், உனக்கு தான் தெரியும் போறவாள்லாம் செத்து போறவாள்லாம் துக்க நீங்கள் நரகத்துக்கு வரான்றது யமனுக்கு தெரியும், ஆனால் தப்பு பண்ணவா தானே நரகத்துக்கு வரா, தப்பு பண்ணாதவா எங்கே போறா அது அவனுக்கு தானே தெரியும், தப்பு பண்ணவா இவான்னு பொறுக்கின்னு வரவன் அவன் தானே, தப்பு பண்ணாதவாள்லாம் எங்கே போகிறான்னு கேட்குறான். தப்பு பண்ணாதவாள்லாம் சொர்க்கத்துக்கு போவா மோட்சத்துக்கு போவான்னா அந்த மோட்சத்தை பற்றி எனக்கு சொல்லி கொடுன்னா எது மோட்சம்னு கேட்குறான். இதெல்லாம் சாஸ்திரத்தில் இப்படி நம்மளாலே பார்த்து தெரிஞ்சுக்க முடியாத விஷயத்தை சாஸ்திரம்தான் சொல்ல முடியும். நமக்கு தெரியுமா செத்து போனவா நரகத்துக்கு போகிறதே தெரியாது, நரகத்துக்கு தான் போகிறாளா இல்லைன்னா காணாமல் போயிடுறாளா இல்லைன்னா சொர்க்கத்துக்கு போகிறாளா மோட்சத்துக்கு போகிறாளா ஒன்றும் தெரியாது. இதை சாஸ்திரம் தான் சொல்லித்தர முடியும். பாஷ்யக்காரர் சாஸ்திரத்தை கொண்டு முதல்ல சொல்லிக் கொடுத்தது என்னென்ன, எப்படி திருமணிசையாழ்வார் சொன்னாரோ அதைத்தான் முதல்ல சொல்கிறார் ஸ்ரீபாஷ்யத்தில். திருமணிசையாழ்வார் இப்போது நாம் சொல்கிறோம் பாருவோம் பிரம்மசூத்திரம்னு சொல்லும்படியாக அதில் பல சித்தாந்தங்கள் எல்லாத்தையும் விசாரித்து நிர்ணயம் பண்ணுறாருன்னு, திருமணிசையாழ்வார் நேராக ஒவ்வொரு சித்தாந்தத்துலேயும் போய் அந்தந்த சித்தாந்தத்தில் சாமியாராகவே இருந்தார் அவர், அந்தந்த சித்தாந்தத்தில் சாமியார் ஆகிட்டார் அவர். என்னதான் சொல்றா பார்க்கலாமே, அவள் சொல்றதுலாம் என்ன தப்பாயிடுவா போறது, இல்லை தப்பு தானான்னு தெரிஞ்சுக்கலாமே, இல்லை ஒவ்வொருத்தரும் கரெக்டாக தான் சொல்கிறாளோன்னுவோ, எல்லாரும் கூட சரியாக சொல்லலாம், ஏன்னா பிரம்மன் தான் அவ்வளோ தான் சட்டுன்னு சொல்லிட முடியாதே, சொல்லிட முடியாததை ஓரளவு சொல்லச்சே எல்லாரும் சுமாராக தான் சொல்லுவா, அவள் சொல்கிறது என்னத்தான்னு பார்த்துடலாமே என்பதாக ஒவ்வொரு சித்தாந்தத்திலையும் போய் இருந்து சாமியாராகவே இருந்தார் அவர். அதுதான் அவரே சொல்றாரு, சாக்கியங்கற்றோம் சமணங்கற்றோம் சங்கரனால் ஆக்கிய ஆகமனும் ஆராய்ந்தோம்னு அவரே சொல்றார். இப்படி எல்லா சித்தாந்தத்திலையும் போயிருந்தார். அப்புறம் கடைசியில் சைவ சித்தாந்தத்திலே ரொம்ப நாள் நினைச்சு இருந்தார். எல்லாம் தெரிஞ்சு போச்சு, மொத்தம் வரிக்கு வரி தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. பேயாழ்வாராலே திருத்தி பணி கொண்டு ஆழ்வாரா வந்து எல்லாம் சொல்லி கொடுத்தாருன்னா உங்களுக்கெல்லாம் எல்லா சித்தாந்தத்தையும் வாசிக்கணும், அதெல்லாம் கூட மெய்யாத்தான் இருக்கும், அப்படி என்ன தப்பாக சொல்லிட போகிற அவ்வளோ பெரியவாள்லாம் அவள்லாம் என்ன பைசா காசுபட்டாளா, இல்ல வேற ஏதாவது சௌக்கியத்துக்கு காசுபட்டாளா, அந்தஸ்துக்கு காசுபட்டாளா, எவ்வளோ எல்லாத்தையும் துறந்து எவ்வளோ வைராக்கிய நிதியா இருந்து எப்படி ஆகும், அப்படியே அன்ன ஆகாரம் கூட ஆசை கிடையாது. அப்படி வசதியா இருந்த பெரியவர்கள் மகான்கள்லாம் தான் பிலாசபிலாம் உருவாக்கினா பெரிய ஆச்சாரியாளா இருந்தா. அவள மாதிரி சாமியார்கள்லாம் யாரும் இருக்க கூட முடியாது. அப்ப ஏற்பட்டவா என்ன வாயை திறந்து யாருக்காக போய் சொல்ல போறா அப்படின்னு நம்பி, பௌத்தத்தையோ இல்ல ஜெயினத்தையோ இல்ல சாங்கியத்தையோ இல்ல வைசேஷிகத்தையோ நியாயத்தையோ பாசுபதத்தையோ இப்படி எத்தனையோ சித்தாந்தங்களை அவாவா ஆசிரியக்கலாம். ஆனா ஒண்ணு சொல்றேன், அதெல்லாம் ஒண்ணுத்துல பூந்தா வெளியில வரத்துக்குள்ள ஆயுசு முடிஞ்சு போயிடும். ஒருத்தரால ஒரு ஒரு சம்பிரதாயத்திலே ஒரு ஆயுசு பூரா வாசிச்சு முடிக்க முடியுமா? எந்த சம்பிரதாயத்து புஸ்தகத்தையும் ஒரு ஆயுசுல வாயசி முடிக்க முடியாதுன்னா, அவ்வளவு புஸ்தகம் இருக்கு, அவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அவ்வளவு அனுபவங்கள் இருக்கு, அதெல்லாம் தாண்டி எங்க வெளில வருது? அப்போ ஒரு சம்பிரதாயத்துக்குள்ள நுழைஞ்சு படிக்க ஆரம்பிச்சு அதோட முடிஞ்சு போச்சுன்னா அவ்வளவுதான் போச்சு. அடுத்த சம்பிரதாயம் என்னன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆனா திருமணி ஆழ்வார் சொன்னார், உங்களால எல்லாம் இத்தனை சம்பிரதாயத்தை வாசிக்கவே முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் வாசிச்சதுலாம் போறாது, மொத்தமாக வாசிக்கணும்னா ஆயுசு போகாது, கொஞ்சமாக வாசித்தா ஞானம் போகாது, மொத்தமாக வாசிக்கணும்னா ஆயுசு போகாது. திருமொழியாழ்வார் மொத்தம் 4000 வருஷம் இதுக்காகவே சிரமப்பட்டார், யோகத்தினாலே நன்னா தீர்காயுசாக இருந்தார். ஒவ்வொரு சம்பிரதாயத்துக்கும் ஏகப்பட்ட வருஷங்கள் போய் வாசித்தார் சாமியாராக இருந்தார். அப்படி சாமியாராக இருந்துட்டு கடைசியில் என்ன தெரிஞ்சிட்டார்னா, நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான், யான்முகமாயந்த அதிமேலிட்டு அறிவித்தேன் ஆழ் பொருளை சிந்தாமல் கொள்வினீர் தேர்ந்து. பாருங்கோ, எத்தனை ஜென்மா எடுத்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நான் இருந்து இருந்து பார்த்து சொல்றேன். எல்லா சம்பிரதாயத்திலையும் போய் சாமியாரா இருந்து தெரிஞ்சுன்னு வந்தது என்னன்னா, உண்மையில வந்து நிலைக்கணும்னு சொன்ன நான் சொன்னதை சிந்தாமல் கொண்மினீர் தேர்ந்து தேருங்கால் தேவன் ஒருவனே என்று உரைப்பர். உண்மையா எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்து சலிச்சு எடுத்து சொல்லி தேர்ந்து சொல்லணும்னா, தேருங்கால் தேவன் ஒருவனே என்று உரைப்பர். ஒரு தெய்வம் தான் இருக்கு. யாருன்னா, நான்முகனை நாராயணன் படைத்தான். இந்த உலகத்தை உண்டாக்கிறவன் பிரம்மா, அந்த பிரம்மா உண்டாக்கினவன் பெருமாள் தான். நான்முகனும் தான்முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான். பாரதத்துல பெருமாளுக்கு ஈடாக இன்னும் பெரிய பெரிய கோயில்லாம் கட்டிண்டு வைஷ்ணவத்தை பிரமிக்க வைக்கிற அளவுக்கு வியாபிச்சு இருக்கிறது சைவம் தான். பரமசிவன் தான் தெய்வம்னு லட்சம் கோடி பேர் நினைக்கிறா. ஆனா பரமசிவனுக்கே சிருஷ்டி பண்ண பிரம்மான்னு ஒருத்தன் உண்டு, அந்த பிரம்மாவுமே சிருஷ்டிய பண்ணி வச்சவர் பெருமாள்னு ஒருத்தர் உண்டு. இதுதான் தத்துவம், இது இதுதான் சொல்றது, இதுதான் உண்மை, இதுதான் உபனிஷத்துக்கள்லாம் சொல்றது, இதை தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று ஆக இதைத்தான் ஸ்ரீபாஷ்யக்காரர் பாஷ்ய ஆரம்பத்தில் என்ன நிர்ணயிச்சு கொடுக்குறாருன்னா, ஏகோகவை நாராயண ஆசீது ந பிரம்மா நேசானகான்ற வாக்கியம்தான் முக்கியம். இதை ஏன்னா, இந்த நாராயண சப்தம் சாமான்யமா இல்லை, சப்தமே அவ்வளோ வசத்தியான தத்துவத்தை சொல்றது. இந்த உலகத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். இந்த உலகத்தை பெருமாள் சிருஷ்டி பண்ணார்னு பார்க்கணும். அடுத்தது, இந்த சிருஷ்டி பண்ணார்னு சொன்ன பெருமாள் வேற இந்த உலகம் வேறன்னு பார்க்கக்கூடாது. இதுதான் ரெண்டாவதாக சொல்லி கொடுக்குறோம். சிரஷ்டா தேகி ஸ்வனிட்டா நிரபதி மகிமா அபாஸ்தபாத ஸ்ரிதாப்தகன்னு பாஷ்யத்தில் இருக்கிற விஷயத்தை வரிசைப்படுத்தி கொடுத்துக்கிறார் சுவாமி தேசிகன். இந்த உலகத்தை என்னவா பார்க்கணும்னா, இந்த உலகத்தை பெருமாளாவே பார்க்கணும்னா. அது எப்படி பெருமாளா பார்க்கறதுன்னா, இப்போ ஒரு சிங்கத்தை பார்க்குறோம் இல்லை ஒரு யானையை பார்க்குறோம், அந்த சிங்கம் அது ஏன் சிங்கம்னு சொல்கிறோம்னா, அது உயிரோட நடமாடுறது. இந்த மாதிரி சில சில லட்சணங்கள்லாம் இருக்குது, அதுக்கு பிடரி இருக்குது, நாலு கால் இருக்குது, ஒரு வால் இருக்குது, அது கம்பீரமாக இப்படி எப்படியும் பா சிங்கத்துக்கு உண்டான லட்சணங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கு, அது சிங்கம்னு சொல்கிறோம். அதுவே அந்த சிங்கம் செத்து போச்சுன்னா என்ன சொல்லுவோம்? அப்பயும் அதையே சிங்கம்னு சொல்லிட்டு இருப்போமா? அது சிங்கத்தினுடைய சபம்னு சொல்லுவோம். நாம் உலகத்தை பார்க்கச்சே உயிர் பொருள்களை பார்க்குறோம், சிங்கத்தை பார்க்குறோம், யானையை பார்க்குறோம், பசுமாட்டை பார்க்குறோம், எல்லாத்தையும் அதை பசுன்னும் சிங்கம்னும் யானைன்னு சொல்லச்சே அது உயிரோடு இருக்கிற சிங்கம், அது உயிரோடு இருக்கிற யானை, அது உயிரோடு இருக்கிற பசு அப்படின்னு மனசில் வாங்கிட்டு தான் அதை சிங்கம்னும் யானைன்னும் பசுன்னும் சொல்கிறோம். இதே போல தான் இந்த உலகம் இருக்கு. இந்த உலகத்தை நான் உலகம்னு சொல்கிறோம். இதில் உயிருள்ளது இருக்கு, உயிர் இல்லாததும் இருக்கு, ஜட பொருளும் இருக்கு, உயிர் பொருளும் இருக்கு. இந்த உயிர் பொருளும் இந்த ஜட பொருளும் கூட இருக்க அதெல்லாமுமே கூட உண்மையில இன்னொரு உயிரோடு தான் இருக்கு. எப்படி சிங்கம் உயிரோடு இருக்கிறத சிங்கம்னு சொல்றோமோ அதே போல இந்த உலகம் மொத்தமுமே உயிரோடு தான் இருக்கு. இந்த உலகம் மொத்தமுமே உயிரோடு இருக்கு. அந்த உயிருக்கு என்ன பேர்னா நாராயணன்னு பேர். இந்த உலகம் பூராவும் அந்த உயிரான நாராயணனுக்கு உடம்பு தான். எப்படி சிங்கத்தினுடைய உடம்பையும் உயிரையும் சேர்த்து ஒன்னா ஒரே சிங்கம்னு சொல்றோமோ அதே மாதிரி எல்லாத்துக்கும் உயிராக இருக்கிற நாராயணனையும் அவனுக்கு உடம்பாக இருக்கிற இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் சேர்த்து ஒரே சொல்லா சொல்றது வேதம் நாராயணன்னு சொல்றது. சிங்கத்துக்கு உடம்புன்னு சொன்னோம்னா அதுக்கு கை கால் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறோம். கை கால் இருந்தால் தான் உடம்புன்னு ஒரு சாதாரண எண்ணம் உண்டு நமக்குலாம். ஆனால் கை கால் கண் மூக்கு இருந்தால் தான் உடம்பு அப்படின்ற ஒரு எண்ணத்தை தாண்டி எந்த உயிர் இருந்தால் தான் அந்த உடம்பு இருக்குமோ அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸே உயிர் இருந்தால் தானே உடம்பு இருக்குது, இல்லைன்னா செதஞ்சு அழிஞ்சு நாசமாக போகுது. எந்த உயிர் இருந்தால் தான் அந்த உடம்பு இருக்குமோ, எந்த உயிர் இருந்தால் தான் அந்த உடம்பு வேலை செய்யுமோ, இன்னும் கேட்டால் அந்த எந்த உயிருக்காகத்தான் அந்த உடம்பு நடமாடுறது போடுறது. சிங்கத்துக்கு பசி தாகம் அப்படின்ற அவஸ்தையெல்லாம் எதனால் வருது? எல்லாம் அந்த உயிர் திருப்தி பண்ணி வைக்கிறதுக்கு தானே. அதுபோல தான் எந்த உயிருக்காகத்தான் ஒரு பொருள் இருக்குமோ, எந்த உயிருக்காகத்தான் ஒரு பொருள் செயல்படுமோ, எந்த உயிரினுடைய திருப்திக்காகத்தான் ஒரு பொருள் இருக்குமோ, அந்த மாதிரியான பொருளை உடம்புன்னு வச்சுக்கணும். இதுதான் உண்மை உள் தத்துவம். இதுதான் உடம்புன்னு உயிருன்னு சொல்லச்சு. இதுதான் தத்துவம். மரத்துக்கு உடம்பு இருக்கு, மரம் கூட ஜீவன்தான், அது கூட அனிமேஷன் உடையது தான், அது கூட சென்ஷன் தான். ஆனால் இருந்தாலும் அது அறிவு ரொம்ப குறைவு. அறிவு ரொம்ப குறைவாக இருந்தாலும் அதுவும் ஒரு உயிர் தானே, அதுவும் ஒரு பிராணி தானே. அதுக்கு என்ன கை கால்னு இருக்குன்னு சொல்ல முடியுமா? இல்லை கால்னு வேர் இருக்குது, கைன்னு கலை இருக்குது அப்படின்னா அப்போ கண் காது இருக்குன்னு சொல்ல முடியுமா? அப்போ என்ன கண் காது கை கால் இருந்தால் தான் உடம்புன்னு நினச்சிக்காதுங்கோ. அதான் பாஷிக்கார் சொல்கிறோம். உடம்புன்னு உயிர்னு இந்த ஃபிலாசபி எப்படி புரிஞ்சுக்கணும்னா, எந்த உயிர் இருந்தால் தான் அந்த அதனுடைய அந்த உடம்பு இருக்குமோ, எந்த உயிருக்கு இருந்தால் தான் அந்த உடம்பு வேலை செய்யுமோ, எந்த உயிர் இருந்தால் தான் அந்த உயிருக்காக தான் அந்த உடம்பு அப்படின்னு பிரயோஜனப்படுமோ, அதுதான். அதனால் இதை தாரகத்துவம், நியந்திரத்துவம், சேஷித்துவம் அப்படின்னு சொல்கிறது. அது சம்ஸ்கிருதத்தில் சொல்லச்சு. அது அவ்வளோ தூரம் சம்ஸ்கிருதத்தில் சொல்லி யாரையும் குழப்ப வேண்டாம். அதனால் இப்படி எந்த உயிர் இருந்தால் தான் அந்த உடம்பு இருக்குமோ, எந்த உயிர் இருந்தால் தான் அந்த உடம்பு வேலை செய்யுமோ, எந்த உயிர் இருந்தால் தான் அந்த உடலானது அந்த உயிருக்காகவே இருக்கோ, அது உடம்பு. அப்படி வச்சுக்கணுமே எப்படிய கை கால் இருந்தால் தான் சொல்ல முடியாது. இன்னும் பார்த்தா எத்தனையோ ஜந்துக்களை பார்க்குறோம், எல்லாத்துக்கும் கண்ணு காது மூக்கெல்லாம் இருக்கானா? ஏதோ ஒன்று அதோட ஒட்டின் கிடக்கிறது, அது அதுக்காகவே இருக்குது, அது அதை வச்சு பிரயோஜனப்பட்டுக்கிறது. அதனால் இப்படி பார்த்தோம்னா இந்த இந்த உலகம் பூரா எந்த உயிர் இருந்தால் தான் இருக்குமோ, இல்லை எந்த உயிர் இருந்தால் தான் இந்த இந்த உலகமானது செயல்படுமோ, இல்லை எந்த உயிருடைய திருப்திக்காகத்தான் இந்த உலகம் இருக்கோ, அந்த உயிரான நாராயணன் தான் பரமாத்மா. அவன் ஒத்தன் தான், ஒரு உயிர் தான் அது. அது என்னமோ ஏகப்பட்ட உயிரால்லாம் இருக்க முடியாது. ஏகப்பட்ட உயிர் அப்படின்னு சொன்னால் அப்போ பரதத்துவம்ன்ற வார்த்தைக்கே அர்த்தம் கிடையாது. அப்புறம் ஏகப்பட்ட உயிர் இருக்குது அப்படின்னு சொன்னால், அப்போ ஏகப்பட்ட அந்தராத்மா இருந்தான்னு சொன்னான்னா, ஏகப்பட்ட அந்தராத்மானா ஒருத்தருக்கு ஒருத்தர் அபிப்பிராயம் என்ன, வேதம் என்ன, இப்படிலாம் வந்து அவெல்லாம் ஒத்துமையாக இருப்பாளான்லாம் கேள்வி வரும். அதனால் எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் ஒரே ஒரே தலைவனாக ஒரே உள்ளுயிராக இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த தத்துவமாக இருக்கக்கூடியவன் ஆனந்த ஸ்வரூபியான பரமாத்மா நாராயணன் தான் அப்படின்னு சொல்றது. இதுதான் சீவாஷயத்தினுடைய பரமசாரம். இதுதான் வேதங்கள்லாம் சொல்றது ஏகோகவை நாராயண ஆசீத். நீங்க சொல்றத பார்த்தா இப்போ இந்த உலகத்துல இப்போ ஜடம் பொருளும் இருக்கு உயிர் பொருளும் இருக்கு. இந்த ஜடப்பொருள் கூட உயிரோட தான் இருக்கான்னா ஜடப்பொருள் அச்சேத்தனம் இருக்கோ இல்லையோ? அச்சேத்தனமும் இருக்கணும்னா எப்படி இருக்க முடியும்? அதுவே அழிஞ்சு போயிடுமே. அந்த உயிர் பொருள் இருக்கிறதுனாலதான் அச்சேத்தனமும் நிலைக்கிறது உயிர் பொருள். ஆனா ஒரு வித்தியாசம் என்னன்னா இந்த உலகத்துல ரெண்டு பொருள் இருக்கு. எதுன்னா ஜீவாத்மான்னு ஒரு உயிர் பொருள் இருக்கு, அப்புறம் இந்த ஜடமான அச்சேதன பொருள் இருக்கு. இந்த ஜடமான அச்சேதன பொருள் உயிர் பொருள் ரெண்டும் இருக்கோ இல்லையோ, இது ரெண்டுத்துக்கும் உள்ளுக்குள்ளே உயிரா இருக்கிறவன் பெருமாள். நாம் ஏன் நம்மள உயிர் பொருள்னு சொல்லிக்கிறோம், ஆத்மஸ்வரூபம்னு சொல்லிக்கிறோம்னா இதுக்கு சைதன்யம் இருக்கோ இல்லையோ? சைதன்ய ஸ்வரூபியான ஆத்மாவுக்கும் ஜடஸ்வரூபியான இந்த பிரகிருதியும் இது ரெண்டுத்துக்குமே உள்ளே இருக்கிற பரமாத்மா ஈஸ்வரன் ஆத்மாவா இருக்கான். அந்த ஆத்மா இல்லைன்னா இந்த ஜீவாத்மாவும் நசிச்சு சூன்யமா போயிடும். அதே போலத்தான் அந்த ஆத்மா இல்லைன்னா அந்த அந்தராத்மாவான பரமாத்மாவான நாராயணன் என்கிறதான உயிர் இல்லாம போனா இந்த பிரகிருதி என்று சொல்லக்கூடிய வெறும் இந்த ஜடம் இருக்க இந்த உலகம் இந்த அதுவும் சூன்யமா போயிடும். அதனால அது சேத்தன பொருளையும் அச்சேதன பொருளையும் கூட அதது இருக்கும்படி வாழ வச்சுண்டு அந்தந்த பொருள்களை எல்லாம் நியமிச்சுண்டு அந்தந்த பொருள்களை வேலை செய்ய வச்சுண்டு அதனாலே தனக்கு ஒரு திருப்தியை அடைஞ்சு கொண்டிருக்கிறவன் நாராயணன். அதனால இந்த உலகத்தை மொத்தமா பார்க்கச்சே ஒரே நாராயணன் தான் சொல்லணும். ஒவ்வொரு பொருளுமே அந்த நாராயணன் தான். ஒவ்வொரு பொருளுக்குள்ளேயும் பெருமாள் இருக்கார், ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் இருக்கார், ஒவ்வொரு ஜடப்பொருள்களுக்குள்ளேயும் இருக்கார். நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நடுவானாய் சிறாறு சுடர்கள் இரண்டாய் சிவனாயனாய். அதான் ஆழ்வார் சொன்னார். அப்பா நீ நீராயிருக்க நிலனாக இருக்க சிறாறு சுடர்கள் இரண்டாய் நீ சந்திர சூரியனாக இருக்க சிவனாய் அயனானாய் நீ சிவனாய் இருக்க பிரம்மாவா இருக்க எல்லா அச்சேதன பொருளாயும் இருக்க நீ சேதன பொருளாயும் இருக்கப்பா என்னார் ஆழ்வார். எல்லா சேதன பொருளும் எல்லா அச்சேதன பொருளாயும் நாராயணன் தான் இருக்கான்னா என்னன்னா நாராயணன் உயிரா இருக்கான் அவனுடைய உடம்பு தான். உயிரையும் உடம்பையும் சேர்த்து சொல்ற வழக்கம் அதுதான் அங்க முக்கியமா கவனிக்கணும். எப்பவும் நம்முடைய பேச்சுகளில எப்பயும் உயிரையும் உடம்பையும் சேர்த்து சொல்ற வழக்கம். இப்ப சொன்னோம் பாருங்க, சிங்கம் வருதுன்னு சொன்னா அது உயிரோட வருதுன்னு அர்த்தம், யானை போறதுன்னு சொன்னா அது உயிரோட தான் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதே போலதான் இந்த பிரபஞ்சம் பூரா மொத்தம் என்னன்னா நாராயணன், இது மொத்தமே நாராயணன் தான். இது இந்த பேர் இந்த பிரபஞ்சத்துக்கு பூரா ஒரு பேர் உண்டு நாராயணன். அதுக்கப்புறம் அதை இன்னும் சில சில வெவ்வேறு பேரா பிரிச்சு நாம விவகாரத்துக்காக சொல்லிட்டு இருக்கோம். இதோ சொல்றோம் டிவின்னு சொல்றோம், டெலிபோன்னு சொல்றோம், வீடுன்னு சொல்றோம், இதெல்லாம் எதுக்கான எல்லாம் நாராயணன் நாராயணன் பேசிட்டா புரியாது இல்லையா? இன்னொன்று அந்தந்த பொருள்களுக்குன்னு சில சில தனித்தனி தன்மைகளெல்லாம் நாம் புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால தான் ஒவ்வொன்றுத்துக்கும் வெவ்வேறு பேர் வச்சுருக்கோம். ஆனால் அந்த பேர் வச்சா கூட அதுவும் அந்த அதனால பேராலே சொல்லப்படுவோன்னு அதே நாராயணன் தான். அதான் சொன்னார் ஆழ்வார், சொல்லினால் தொடர்ச்சி நீ சொல்லப்படும் பொருளும் நீ சொல்லினால் சொல்லப்படாது தோன்றுகின்ற சோதி நீ சொல்லினால் படைக்க நீ படைக்க வந்து தோன்றினார் சொல்லினால் சுருங்க நின் குணங்கள் சொல்ல வல்லரே. அப்பா முதல்ல சப்தன்ற தத்துவமே நீ உண்டாக்கினது, நீ உண்டாக்கினது எல்லாத்தையும் கடந்து நிற்கிறவன் ஒரு சப்தம் அப்படின்னு சொல் என்கிறத உருவாக்கின. எல்லாத்தையும் கடந்து நின்று நீ உருவாக்கின சொல்லினாலே எல்லாரும் ஏதோ சொல்லிக்கிறா பேசிக்கிறா. இவெல்லாம் இப்படி பேசிக்கிறதுலாம் அந்த சப்தத்தினால தானே பேசிக்கிறா. இப்படி நீ உருவாக்கின சப்தத்தினாலே பேசிக்கிறவா எல்லாத்தையும் சொல்லுக்கெல்லாம் கடந்து இருக்கிற ஒண்ணு எப்படிப்பா சொல்லால சொல்ல முடியும்? அவ என்ன சொல்லிப்பான்னா அவ எப்படி இந்த ஆகாசம்னு தோணித்தோ, இல்ல வாயுன்னு தோணித்தோ, இல்ல தேஜஸ் நெருப்பு தோணித்தோ, நீர் தோணித்தோ, இல்ல இந்த பூமின்னு தோணித்தோ, இப்படி பஞ்சபூதங்கள், இந்த பஞ்சபூதங்களாலான வஸ்துக்களுக்கு பேர் வச்சு சொல்லிட்டு இருக்கா. எந்த சொல்லா இருந்தாலும் உண்மையில அது கடைசியில ஒன்னதான் சொல்லணும். அது எல்லா பொருளும் ஒன்னதான் சொல்லும். ஏன்னா எல்லா சப்தங்களுமே ஒன்னதான் சொல்ல முடியும். சொல்லினால் தொடர்ச்சி நீ, சொல்லப்படும் பொருளும் நீனு, எல்லா பொருளும் நீ தான். இவ்வளவு தூரம் எல்லாம் சொன்ன ரொம்ப குழப்பமா இருக்கும். எங்க திருக்குழந்த ஆண்டவன் ரொம்ப அழகா சொல்லுவார், கத்திரிக்கா கரமதுன்னா என்னதுன்னு. கத்திரிக்கா கரமது நாராயணன். கத்திரிக்கா கரமது எப்படி பண்ணுவான்னா, நாராயணன் ஆகிற கத்திரிக்காயை அப்புறம் அருவாமண நாராயணன்ல திருத்தி அடுப்பு நாராயணன் மேல வச்சு எண்ணெய் நாராயணன் குத்தி அதை கரண்டி நாராயணனாலே வதக்கி எடுத்து அப்புறம் எடுத்து பாத்திர நாராயணன்ல வச்சு அதுக்கு கத்திரிக்கா நாராயணன், அதை நாம கத்திரிக்கான்னு சொல்லிட்டு இருக்கோம் என்ன அப்படி. ஏன்னா மொத்தமே நாராயணன் தானே சுவாமி. நாரம்னா எந்த பொருளையும் நாரம்னு சொல்லலாம். நராஜாதானி தத்துவானி ஜன்னுர் நாராயணோ நரஹ, பெருமாளுக்கு நரன்னே பேரு, நரன்னு பேரு, நாராயணன்னு பேரு. அந்த நரன் நரனிடத்திலிருந்து எல்லா தத்துவங்களும் உண்டானதுனாலே நாராயணன், எல்லா தத்துவம் உண்டானதே நாரம், அந்த நாரங்களுக்கெல்லாம் ஆத்மாவா இருக்கிறவன் பெருமாள், அதனாலே நாராயணன். அதனால எல்லாம் நாராயணன் தான், அந்த நாராயணனுடைய உடம்பு தான் எல்லாம். அதை நாம ஒவ்வொன்றும் பார்க்குறோம் நாராயணன்னு சொல்றோம், அவ்வளவுதான். ஒரு பெரிய கும்பல்ல ஒருத்தரை பார்க்குறோம், தலை மாத்திரம் தெரியுது. நாம என்ன சொல்லுவோம்னா, அவர் பேர் என்ன பேர், ஒரு ஜெகநாதன் பேர்னு வச்சுக்கலாம். அந்த ஜெகநாதனுடைய தலை தெரியாதுன்னு சொல்லுவோம், இல்லாத ஜெகநாதனை பார்த்துட்டேன்னு சொல்லுவோம். அந்த ஜெகநாதனுடைய உடம்புல ஒரு பாகத்தையும் ஜெகநாதனே சொல்ல மாட்டோமானவ, பெரிய கும்பல்ல அது தலை மாத்திரம் தெரியுது. அந்த தலை மாத்திரம் தெரிஞ்சா ஜெகநாதன் அது இருக்காருன்னு சொல்றோம். அப்படித்தான் அந்த உடம்புனுடைய ஒரு அம்சத்தை அது அப்படியே பூர்ணமாகவும் சொல்லலாம், இல்லை அது தனி அவர் தலை தெரியறதுன்னு சொல்லலாம். அதே போல தான் உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் நாராயணன் தான். இல்லைன்னா அந்த நாராயணனுக்கு என்ன உடம்புன்னு நான் இப்போ பார்க்குறோம், ஒரு பொருளை பார்க்குறோம், கம்ப்யூட்டர்னு பார்க்குறோம், டெலிஃபோன்னு பார்க்குறோம், எதிர வீடுன்னு பார்க்குறோம், காருன்னு பார்க்குறோம், இப்படி அது அதுக்கு தனித்தனி பேராகவும் வச்சு சொல்லலாம். எப்படி சொன்னாலும் அது நாராயணனை தானே சொல்ல போடுது. எப்படி அவன் தலையை சொன்னாலும் அது தலையுடைய ஜெகநாதனை தானே சொல்றது. கும்பலில் பார்த்த ஜெகநாதனுடைய தலையை வச்சே அவரை ஜெகநாதனுடைய தலைன்னு சொல்றோம், ஜெகநாதன்னு சொல்றோம். இதே போல எல்லா பொருளும் நாராயணன் தான். இன்னும் கேட்டான்னா எல்லா தெய்வங்களும் நாராயணன் தான். பெருமாளுக்கு நிறைய பேர் இருக்கு, எத்தனையோ பேர் இருக்கு. அத்தனை பேர்னாலையும் பெருமாளை சொல்லலாம். அந்த பேர்ல ஒன்னு ஒன்று நாம வச்சுக்கிறோம். பெருமாளுக்கு கிருஷ்ணன்னு பேர் இருக்கு, ராமன்னு பேர் இருக்கு, நாமெல்லாம் ராமன் கிருஷ்ணன்லாம் பேர் வச்சுக்கிறோம். அதே மாதிரி சிவஸ்தானுகம் சாஸ்திரநாமத்தில் சிவன் பேர் இருக்கு பெருமாளுக்குன்னு சொல்றது, பிரம்மான்னு பேர் இருக்கு. இப்படி பெருமாளுடைய பேரை தெய்வங்கள்லாம் வச்சுக்கிறா. இந்திரன்னு பேர் இருக்கு, அக்னின்னு பேர் இருக்கு, எல்லாம் பெருமாளுடைய பேரை வச்சுக்கிறா. என்ன அவளை எதுக்கு பேர் வச்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு அடையாளத்துக்கு தான். அவளை பத்தி சொல்லணும், அவளை பத்தி அவ வந்தா போனான்னு பேசிக்கணும்னா குறிப்பா பேர் வச்சா தானே. இல்லைன்னா மொத்தமா எப்போ நாராயணன் வந்தார் நாராயணன் போனார்ன்னு சொல்லிட்டு இருந்தா புரியாது. அதனாலே சிவன் அவருக்கு சிவன் பெருமாளுடைய பேரை சிவன் எடுத்திருந்தார். அது சிவன்ற பேரை வச்சுண்டார். பெருமாளுடைய பேர் பிரம்மா, அது பிரம்மான்னு வச்சுண்டார். இதே போல தான் எல்லாரும் வச்சுக்கிறோம். அப்ப சொல்லச்சு எங்கேயாவது வேதத்துல சொல்லும், அவர் சிவையேவ கேவலகா, சிவன் தான் இருந்தார் அப்படின்னு சொல்லும். இல்லை பிரம்மா தான் ஜெகத்தை சிருஷ்டிச்சார்னு சொல்லும். இல்லைன்னா இந்திரனையா ரொம்ப வசதியா சொல்லும், அக்னிய ரொம்ப வசதியா சொல்லும். இதெல்லாம் என்ன சொல்றதுன்னா, அது இந்த அக்னின்ற பேருடைய பரமாத்மா, இந்திரன்ற பேருடைய பரமாத்மா, சத்துன்ற பேருடைய பரமாத்மா, அசத்துன்ற பேருடைய பரமாத்மா, ஆகாசம்ன்ற பேருடைய பரமாத்மா, வாயுன்ற பேருடைய பரமாத்மா அப்படின்னு பரமாத்ம குணங்களை இட்டு சொல்லிகிட்டே இருக்கும். அதே சமயம் இதே மாதிரி சின்ன சின்ன தேவதைகள் பண்ண காரியத்தையும் சொல்லும். இது சிவன் பண்ணார், வாயு பண்ணார், இந்திரன் பண்ணார்னு சொல்லும். உடனே நாம் என்ன நினைச்சிருவோம், ஐயோ இந்த சிவன் தான், ஐயோ இவர் தான் இந்த பரதத்துவம் போல இருக்கு, இந்திரன் தான் பரதத்துவம் போல இருக்கு, வாயு தான் பரதத்துவம் போல, பிரமிக்கிறோம். அது பிரமிக்க கூடாது, அதான் பாஷிகார் சொல்லி கொடுக்குறாரு. எல்லாரும் பெருமாளுக்கு சரீரமா இருக்கிறதுனால எல்லாமே பெருமாளுடைய அங்கமானபடினால பெருமாள் தான் எல்லாத்தையும் உள்ள இருந்து நடத்துறாருன்னு பெருமாள் தான் ஜெகத் காரணம்னு தெரிஞ்சுக்காம இந்த அவயவ பூத்தர்களான சிவனையோ இல்லை இந்திரனையோ இல்லை மற்ற தெய்வங்களையோ எங்கேயாவது சொல்லச்சே அது அவளுக்குள் அவளுக்கு உட்பட்ட அவளுக்கு மாத்திரம் ஏற்பட்டதான விஷயங்களை சொல்லச்சே அது அவளுக்கு மொத்தத்தில் பெரிய காரியமான ஜெகத்காரணம் மோட்சம் கொடுக்கறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிச்சு அந்தர்யாமி சர்வாந்தர்யாமி எல்லாம் அப்படிலாம் சொல்லச்சே அது கரெக்டாக யாரை சொல்கிறதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும் சிவனாலே பெருமாளை தான் சொல்கிறது அப்படின்னு அந்த மாதிரி தான் தெரிஞ்சுக்கணும் என்பதாக சொல்லி கொடுத்தார். ஆக இதனாலே சொன்ன விஷயம் என்னென்னா பெருமாள் ஜெகத்காரணன் அப்பேற்பட்ட பெருமாள் தான் நமக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன். அவன் நாராயணன் ஒருத்தனாக தான் இருக்க முடியும். அவன் தான் எல்லாவற்றையும் சரீரமாக கொண்டிருக்கிற சரீரி என்று இந்த விஷயத்தை நின்னா மனசில் வாங்கிட்டு இந்த நிஷ்டையோட இருந்து மற்ற சித்தாந்தங்களெல்லாம் அலசி பார்த்தா எல்லா சித்தாந்தங்களும் வரிக்கு வரி தப்புன்னு தெரியும். இதுதான் சொல்லிக் கொடுக்குறாரு ஸ்ரீபாஷ்யத்தில். ஒவ்வொரு சித்தாந்தமும் அது வரிக்கு வரி மொத்தம் தப்பு அப்படின்றது நல்லா தெளிவாக தெரியும் என்பதாக சொல்லிக் கொடுக்குறார். அதைத்தான் சுவாமி தேசிகம் சார் இப்படி பெருமாள் சிரஷ்டா தேகி அப்படின்னு இதைத்தான் பாஷ்யக்காரர் வரிசையாக எடுத்து சொல்லிட்டு வர்றார். அடுத்தது ஸ்வனிஷ்டா அப்படின்னு. ஆமாம், இப்போ பெருமாள் தான் தத்துவம்னு சொன்னாலே ஒருவேளை இந்த பெருமாளுக்கு மேலே இன்னொருத்தன் இருப்பாரோ? எப்படி இப்போ நாம் பார்க்குறோம், நாம் இருக்கிறது பூமியில், நமக்கு ஆதாரம் பூமி, அப்புறம் பூமிக்கு ஆதாரம் ஆகாசம்தான் ஆதாரமாக இருக்குது. ஆகாசத்துக்கு ஆதாரம் ஏதாவது இருக்கலாம், நமக்கு ஒன்றும் தெரியாது. அதான் வேதம் தான் சொல்கிறது, ஆகாசம் எல்லாம் கூட பிரகிருதிங்கிற தத்துவத்தினுடைய ஒரு அம்சம்தான். அதனால் பிரகிருதி தான் எல்லாத்தையும் வியாபிச்சிருக்குன்னு சொல்கிறதா, பிரகிருதி தான் ஆதாரம்னு சொல்கிறோம். அப்புறம் பிரகிருதிக்கு ஆதாரம் எது அப்படின்னா இப்படி பார்த்தோம், பெருமாள் தான் ஆதாரம்னு கடைசியில் முடிஞ்சோம். நான் ஏன் கேட்கக்கூடாது அந்த பெருமாள்னு ஆத்மா? அவருக்கு மட்டும் ஒரு ஆதாரம் வேண்டாமா? அவர் மட்டும் எங்கே போய் நிற்பார் பாவம்? அவருக்கு நிற்கிறதுக்கு ஒரு இடம் வேண்டாமா? அந்த பெருமாள் ஆத்ம தத்துவத்துக்கு ஒரு அது ஒரு நிற்கிறதுக்கு ஒரு இடம் வேண்டாமா அப்படின்னு. சரி, பெருமாளுக்கு மேலே இன்னொரு பெருமாள் இருக்காருன்னு வச்சுக்கலாம், என்ன வச்சுட்டா என்ன தப்பான்னா நமக்கு என்ன வச்சுக்கலாம். சரி, அந்த அப்போ கேள்வி வந்து, ஐயோப்பா அவன் நீ சொன்னியப்பா அந்த ரெண்டாவது பெருமாள் வசந்தவர்னு, அவர் எங்கே போய் நிற்கிறார், அவருக்கு எது ஆதாரம் அது? எப்படி நமக்கு உடம்பு ஆதாரம், இந்த உடலுக்கு பூமி ஆதாரம், பூமிக்கு ஆகாசம் ஆதாரம், ஆகாசத்துக்கு பிரகிருதி ஆதாரம்னு சொன்னால் போல அப்போ பிரகிருதிக்கு பெருமாள் ஆதாரம், பெருமாளுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னு? அப்போ பெருமாளுக்கு ஆதாரம்னு இன்னொரு பெருமாள் வேணால் வச்சுக்கலாம் அப்படின்னு. அப்போ அந்த பெருமாளுக்கு இன்னொரு ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்க ஆரம்பித்தான். இப்படியே ஆதாரம் என்ன, ஆதாரம் என்ன, ஆதாரம் என்ன, ஆதாரம் என்னன்னு ஒருத்தன் கேட்டுட்டே போனான். ஆகி போச்சு, கடைசி மூச்சு விட்டு போச்சு, சரியாக போச்சு. கேள்வி எங்கே நின்றுதுன்னா திருப்பியும் ஆதாரம் என்ன, ஆதாரம் என்னன்னு வெறும் கேள்வி தான் நின்றுது. அதான் வேதம், அதான் சாஸ்திரம் சொல்கிறது. எது முடியாமையே போகிறதோ அதுக்கு அனேகாந்தியம்னு பேர். என்ன எது முடியாமையே போகிறதோ அந்த மாதிரி முடியாமையே போகிற மாதிரி எதையும் பிரமிக்கக்கூடாது. அதான் நான் சொல்கிறேன்னே, எப்படியா இருந்தாலும் கடைசியில் ஒருத்தன் ஆதாரம் இருந்தால் தான் உன் கேள்வி முடியும், இல்லைன்னா முடியாது. அந்த கடைசியாக எவன் ஆதாரமாக இருப்பான்னா அது முதலே சொன்னனே நாராயணன், இவன் ஆதாரம் எல்லாத்துக்கும் ஆதார தத்துவமாக இருக்கும், தத்துவமாக இருக்கக்கூடியவன் நாராயணன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இந்த ஆதாரம் எது அப்படின்ற விசாரத்தை நாராயணனில் முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இதுதான் ஸ்ரீபாஷம். நாய்ஸ் வருதில்ல ஸ்ரீராம்?
ஒரே நிமிஷம்,
இப்போ கொஞ்சம் அடங்கி எடுத்து நாய்ஸ் நடுவில் குறைக்குறான்னு ஒரு நாய்ஸ் வந்தது அப்படின்னா, அது ஈஸ்வர தத்துவத்தை என்னவா தெரிஞ்சுக்கணும்னா மொத்தம் நம்ம சுற்றி இருக்கிறவன் நாராயணன் தான், நாமம் நாராயணன் தான், மற்ற வசவும் நாராயணன் தான், எல்லாம் நாராயணன் தான். எப்பொருட்கும் சொல்லானே சொன்னேன்னு தோத்து. ஆனால் இப்போ ஏற்பட்ட நாராயணனுக்கு உயிரும் ஜீவாத்மாக்களும் உடம்பு தான், ஜீவன் இல்லாமல் இருக்கிற அச்சேதன பொருளும் உடம்பு தான். இப்போ ஏற்பட்ட ஜீவாத்மாக்கள் அச்சேதத்தின் சேதனத்தையும் உயிராய் கொண்டு நிலைத்திருக்கிறவ சர்வேஸ்வரன் இருக்கானே, அந்த சர்வேஸ்வரன் நமக்கு இந்த ஜீவாத்மாக்களுக்கு சிருஷ்டி என்கிறத ஒன்று உண்டாக்கி அச்சேதனம் என்கிறதான இந்த வஸ்துவை கொண்டு உடம்பை கொடுக்குறான். இந்த உடம்புனால என்ன செய்யணும், என்ன செஞ்சால் இந்த ஜீவனானவன் இந்த பிரகிருதி என்கிறதான சம்சாரத்தை விட்டு வைகுண்டம் என்கிறதான மோட்சத்துக்கு போவான் என்பதை சொல்லி கொடுக்கறது ஸ்ரீபாஷ்யம். இதில் முதல்ல சொன்னோம் பாருங்கோ, அந்த பெரியவர் சொல்கிறார், இந்த பெரியவர் இப்படி சொல்கிறார் அப்படின்னு எந்த பெரியவர் சொன்னாலும் அது ஒன்றும் சத்தியமாயிட முடியாது. அதையும் விசாரிக்கிறார், பெரியவாள்லாம் சொல்கிறாளே பெரியவாள்லாம் சொல்கிறாளே அப்படின்னு ஒவ்வொரு பெரியவா பின்னாடிலாம் போய் நம்பிட்டு இருக்க முடியாது. ஸ்மிருதி அதிகரணம்னு ஒன்று வரும் ரெண்டாவது அத்தியாயத்தில் ஸ்ரீபாஷ்யத்தில், அதில் அந்த சாங்கியம் சொல்லுவான், எங்கள் பெரியவா ரொம்ப வசத்தி தெரியுமோ இல்லையோ, கபிலர் மாதிரி ஒரு ரிஷி உண்டா, அப்பேற்பட்ட ரிஷியே சொல்லிவிட்டார், ஒன்றும் பெருமாள்லாம் ஒருத்தரும் கிடையாது, எல்லாம் ஒரு இயற்கை தான் இருக்குது, ஆத்மா தான் இருக்குது. நமக்கு தெரிஞ்சு ரெண்டு தானே இருக்குது, வேறு என்ன இருக்குது? நமக்கு தெரிஞ்சு ரெண்டு தான் இருக்குது, எதிர பார்க்குறோம், இயற்கையை பார்க்குறோம், இந்த இயற்கை பூரா ஆச்சரியமாக இருக்குது, நாம் இந்த உயிர் பார்க்குறோம் அனுபவிக்கிறோம், நமக்கு தெரிகிறது. இதை விட என்றைக்காவது ஒரு நாள் பெருமாள்னு ஒரு ஆத்ம தத்துவத்தை எங்கேயாவது பார்த்தது உண்டா? பார்க்காத ஒரு விஷயத்தை இருக்கிறதா நினச்சிட்டு எதுக்கு நாம் எல்லாத்தையும் வீணடிச்சுக்கணும் அப்படின்னு எங்கள் பெரியவர் சொல்கிறார். இயற்கையிலே எப்படி ஒழுங்காக நடந்துக்கணும், இந்த இயற்கையிலே ஆகப்பட்டிருக்கிற நாம் எப்படி ஒழுங்காக நடந்துக்கணும், இந்த இயற்கையிலே வரக்கூடிய பாதிப்பெல்லாம் இல்லாமல் நாம் எப்படி இருந்துக்கணும் அப்படின்னு தான் நாம் ஃபிலாசபியை நம்ம எடுத்துகிட்டு போகணுமே ஒழிய, ஏதோ ஒரு பெருமாள் இருக்கார், ஏதோ ஈஸ்வரன் இருக்கான் அப்படின்னு நினச்சின்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு எங்கள் பெரியவர் சொல்கிறார். அவர் பெரிய ரிஷி, அவங்க கபிலர்னு ரொம்ப வசதியாக இருக்குது, அப்பேற்பட்ட ரிஷியை போய் நம்ம என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட முடியுமா அப்படின்னா, இதே மாதிரி தான் பெரியவாள்லாம் நிறைய சொல்லுவா, ஆனால் முதல்ல அந்த பெரியவாள்லாம் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரம் வந்தாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுப்பா, அப்புறம் என்ன பெரியவா? அவள் ஒருத்தர் கபிலரை சொல்லணும், சுவாமி நீர் சொல்லும் யோக சாஸ்திரம் சொல்கிறது சரியா அப்படின்னா, ஆமாம் தப்பு அது அப்படின்னு அவர் சொல்ல போகிறார். அப்புறம் நியாயசாஸ்திரம் சொன்ன கௌதமர் என்ன சொல்வார், ஐயோ போகிறோம் இந்த கபிலரும் யோக சாஸ்திரம் பாதஞ்சலியும் சொன்னது மொத்தம் தப்புன்னு போகிறார். அவர் வைசேஷிக்கனை கேட்டான்னு அவள்லாம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தான் சரியாக சொல்கிறா, எல்லாம் சரியாலாம் சொல்ல மாட்டா அவள்லாம் அப்படின்றார். அவன் பௌத்தனை கேட்டானா, அவர் புத்தர் கௌதம புத்தர் அப்படின்னு ரொம்ப புத்தர்னாலே அறிவாளின்னு தான் அர்த்தம், புத்தர்னு சப்தத்துக்கே அறிவாளின்னு தானே, அவள் ஆச்சாரியனா அறிவாளின்னு சொல்லிக்கிறான். அவன் புத்தரை கேட்டான்னா மொத்த பேரும் புழுகுறா, மொத்தம் பொய், ஒன்றுமே நிஜம் கிடையாது, உலகமே மொத்தம் பொய், மொத்தம் மாயை தான், இதில் என்ன இவாயணுமோ பேசிக்கிறது, இயற்கை இருக்குது ஆத்மா இருக்குது அப்படின்னு, இயற்கையும் கிடையாது ஆத்மாவும் கிடையாது பெருமாளும் கிடையாதுன்றார். அவர் ஒருத்தர் இயற்கை இருக்குங்கிறார், ஒருத்தர் ஆத்மா இருக்குங்கிறார், ஒருத்தர் பெருமாளே இருக்கு பெருமாளே இல்லைங்கிறார். நாம் என்ன சொல்கிறோம்னா, இயற்கையும் இருக்குது அச்சேதனம், ஆத்மாவும் இருக்குது சேத்தனம், ரெண்டுத்தையும் நிர்வகிக்கிற பரமச்சேத்தனன் ஒருத்தன் இருக்கான், அவன்தான் பரமாத்மா, மூணு பேரும் இருக்கோம், இப்படி தான் சொல்லியிருக்கு. போக்தா போக்யம் பிரேரிதாரஞ்ச மத்வான்னு உபனிஷத்து. அதனால் இந்த பெரியவாள்லாம் பேசிக்கிறா பெரியவாள்லாம் பேசிக்கிறான்னு எந்த சாமியார் பின்னாடியும் போகக்கூடாது. எல்லா சாமியாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களது தான் வசத்தின்னு சொல்கிறது போக அடுத்த வாழ்த்துலாம் தப்புன்னு சொல்கிறாளே, அப்போ எப்படி எல்லா மதமும் சம்மதம்னு சொல்ல முடியும்? நாம் எதனால் சொல்கிறோம் எல்லா மதமும் சம்மதம்னு சில பேர் சொல்லிக்கிறான்னா, ஐயோ போகிறான் அவள் பேசுகிறதெல்லாம் ஒன்றும் புரியல, எல்லாரும் ரொம்ப கெட்டிக்காரால பெரிய சாமியாராக இருக்கா, ஆனால் இப்போ ஏற்பட்ட சாமியாராக இருக்கிறவா பேசினா அவள்லாம் தப்பாக சொல்கிறான்னு நாம் சொல்லக்கூடாது. இன்னொன்று, இது மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் தப்பாக சொல்கிறான்னு சொன்னால் சண்டை தான் வருது, இந்த சண்டையை சமாளிக்க முடியல, பேசாமல் மனசாந்தியோடு என்ன சொல்லலான்னா, எல்லாரும் ஒன்றா தான், எல்லாரும் நல்லது தான் சொல்கிறா, அவ சொல்கிறதுலாம் ஒன்று கூட வித்தியாசமே கிடையாதுன்னு மொத்தமாக பூசி மழுப்பினா நிம்மதியாவது இருக்க முடியுமேன்னு தான் எல்லாரும் எம்மதமும் சம்மதமும் சொல்லாமல் ஒழிய, வாஸ்தவத்திலே பார்த்தோன்னா எந்த மதமும் ஒன்றுக்கு ஒன்று தானே சம்மதிச்சுக்கல. அதான் பாஷிகாரர் சாதிக்கிறார் அந்த ஸ்மிருதி அதிகரணம் அப்படின்ற இடத்துல இந்த சூக்ஷ்மத்தை காட்டுறார். இந்த பெரியவா சொல்கிறா பெரியவா சொல்கிறான்றதெல்லாம் பார்த்து நம்பிட முடியாது. அப்படி பார்த்தான்னா எந்த பெரியவர் சொல்கிறத நம்பலாம்னா, மனு மனுன்னு ஒருத்தர் இருந்தார், ஆதி மனு இருந்தார், அவரை காட்டிலும் பெரியவர் கிடையாது, அவர் தான் ஆதி மனு, அவர் வசந்த நாராயண பக்தர், அவர் தத்துவம்லாம் தெரிஞ்சவர், நான் பெருமாளையே பார்த்தவர் பேசினவர், அவருக்கு தெரியாத தத்துவம் கிடையாது, அவர் சொல்கிறத வேணால் எடுத்துக்கலாமே, எதுக்கு இந்த மற்றவா பெரியவாளெல்லாம் சொல்லி உட்காந்துட்டு இருக்கிறது? ஆதி மனு சொல்கிறத விடவா மற்றவாள்லாம் வசதியாக சொல்லிட போகிறா? ஜம் வேதமே சொல்றது, மனு சொன்னார்னா ஒசந்த மருந்து, அதை காட்டிலும் ஜீவாத்மாவுக்கு நல்ல மருந்து கிடையாதுன்னு அப்படி வேதமே மனு சொல்றது தான் சொல்றது. மனு எங்கேயாவது எந்த தத்துவத்தை வேற யாரையாவது பரதத்துவம்னு சொல்லுவாரா? மனுஸ்மிருதி பூரா நாராயணன் தான் பரதத்துவம். நாராயணன் எப்படியானவர், அவரை எப்படி திருப்தி பண்ணணும், அதுக்கு என்ன ஆராதனை பண்ணணும், அந்த ஆராதனைகள்லாம் தர்மஸ்வரூபம். அதனாலே தர்மத்தினால தான் பெருமாள் ஆராதிக்க முடியும். தர்மங்கள்லாம் என்ன மனு தர்மத்திலே சொல்றார். ஆக தர்மங்கள்லாம் என்ன, அந்த தர்மங்கள்லாம் பெருமாள் ஆராதிக்க முடியும். பெருமாள்னா யாரு, அந்த பெருமாளை ஆராதிக்கிற நாம் யாரு, பெருமாள் எப்போ எப்படி வந்தார், ஏன் வந்தார், இதெல்லாம் சொல்றது தான் மனு தர்மம். அதனால மனு சொல்றத காட்டிலும் ஒரு ரிஷியும் வசதியா பேசிட முடியாது. மனு நாராயணன் தான் பரதத்துவம்னு சொல்றார். அதனாலே நாராயணனை தான் நாம பரதத்துவமா ஆராதிச்சு மனு சொல்ற போலே நாராயணன் எப்படி அடையணும்னு தான் பார்க்கணும் என்று ஸ்ரீவாசியத்துல இந்த பெரியவா பெரியவான்னு சொல்லி குழம்புறதை பத்தி கிளாரிபிகேஷன் கொடுக்குறாரு. இப்போ ஏற்பட்ட எம்பெருமான அடையறதுக்கு என்ன வேணும்னா, அதுக்காக சொல்றார் ரெண்டாவது அத்தியாயத்துல. முதல்ல என்ன மூணாவது அத்தியாயத்துல ஆரம்பிக்கிறார். இது என்ன வேணும்னு சொன்னா, முதல்ல வைராக்கியம் வேணும்னு. முதல் அத்தியாயத்திலே பெருமாள் தான் உலகத்தை உண்டாக்குறவர் அப்படின்னு சொன்னார் ஸ்ரீவாசியத்துல. ரெண்டாவது அத்தியாயத்துல பெரியவா சொல்றா அவா சொல்றா இவா சொல்றான்னு எல்லா சித்தாந்தத்தையும் நம்பிட வேண்டாம், அதுலெல்லாம் நிறைய தப்பு இருக்கு, என்னென்னலாம் தப்பு இருக்கு அப்படின்றத எடுத்து காட்டி, அது அவா மதத்தில் இருக்கிற தப்பு இல்லை, அவளும் நம்மளை பற்றி நிறைய தப்புலாம் பாயிண்ட் அவுட் பண்ணுவா இல்லையா. இப்படி சொல்கிறீங்களே நீங்கள், பெருமாள் தான் ஜெகத் காரணம்னு சொல்கிறீங்களே, அவள் பெருமாள் தான் சர்வசரீரின்னு சொல்கிறீங்களே, எல்லாமே பெருமாளுக்கு சரீரம்னு சொல்கிறீங்களே, அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற தப்புலாம் அப்போ பெருமாளை பாதிக்காதா, நம்ம உடம்புல எங்கேயானா ஒரு இடத்துல புண்ணு வந்தால் வலிக்கலையா நமக்கு, உடம்புல பொண்ணுன்றதுனால உயிருக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கா அப்படின்லாம் கேட்க மாட்டாளா? அதே மாதிரி எல்லாம் நாராயணன்னா நாராயணனுக்கு அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் நாராயணனுக்கு தான் பிரச்சனை. எல்லா உடம்பு உலகம் பூரா நாராயணன் தானே, எல்லாத்துக்கும் அவர் தானே உயிர், அப்போ உடம்புல இருக்கிற ப்ராப்ளம்லாம் உயிருக்கு வருமோ இல்லையோ அப்படின்னா, அதுக்கெல்லாம் அந்த கேள்வியெல்லாம் கேட்க அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறாரோ இல்லையா பாஷ்யக்காரர். உடம்புனாலே வரக்கூடிய பாதிப்பு உயிருக்குன்றது எப்போ அப்படின்னா, கர்மா இருக்கும்போது தான். அப்படி இப்போ நமக்கு ஒரு பொருள் நமக்கு அனுகூலமாயும் பிரதிகூலமாயும் இருக்குன்னா, அது வாஸ்தவத்தில் அந்த பொருள் நமக்கு எதனாலையும் அனுகூலம் கிடையாது, பிரதிகூலமும் கிடையாது. அது அந்த பொருள் நமக்கு அனுகூலமாக இருக்கு. இப்போ ஒருத்தர் ஏசி ரூமில் ஒருத்தர் உட்காந்துக்கிறார், ஏசி தாழலை ஏசி, அவருக்கு ஒரே ஜலதோஷம் கொட்டி தீக்கிறது, ஐயோ ஏசி நிறுத்திடுங்கோ அப்படிங்கிறார். அதே ரூம்ல இன்னொருத்தர் உட்காந்துருக்க, அவர் சொல்ற ஐயோ ஏசி நிறுத்தினா என்னால் இருக்கவே முடியாதுங்க அப்படின்றார். என்ன சுவாமின்னா, இவருக்கும் உடம்பு அவருக்கும் உடம்பு, இது என்ன பாதிக்கிறது, இருக்கிறது ஒரே ஏசி தான், ஏன் சுவாமி இவருக்கு ஒரே ஜலதோஷமா கொட்டுறது உடம்பு நிறுத்த, அவர் ஏன் போ ஏசி இல்லைன்னா இருக்க மாட்டேங்கிறாருன்னா, அது அவாபா தலையெழுத்து கர்மா. அவா கர்மாவனாலே உடம்புல என்ன பாதிப்பு இருக்குன்னா, ஏசியை தாங்குற பாதிப்பு, ஏசியை தாங்க முடியாத பாதிப்பு, இது ரெண்டும் இருக்கு. அதனால ஒரே விஷயம் ஒருத்தருக்கு அனுகூலமாயோ பிரதிகூலமாயோ இருக்கிறது, அது அவாவாளுடைய கர்மா தான். அது ஒரே விஷயமே பலவிதமாக தோன்றதும் இருக்கிறதும் அவாவாளுடைய கர்மா. ஒரு சுவாமி தேசிகன் சாதித்தார், ரொம்ப அழகாக இருக்கும், பரமத பங்கத்தில் வரும் அது. ஏன்னா ரொம்ப அழகான பொண்ணு, ரொம்ப அழகாக இருக்கா, யுவத்தின்னா அவ்வளோ கொள்ள அழகு. அவள் ஒரு உத்தியானவனத்தில் போகிறா, அவர் கார்டனில் நடந்து போயின்ட்டுருக்கா, அந்த கார்டனில் நடந்து போயின்ட்டுருக்குச்சே, அவன் முதல்ல பார்த்தான் ஒரு பையன், ஒருத்தன் பார்த்தான் அவன் பையனுக்கு, அந்த பொண்ணை பார்த்தோடனே சொக்கி போயிட்டான். அவள் பாட்டுக்கு போகிறா, அங்கே பார்த்தா ஒரு அங்கே ஒரு திருடன் ஒருத்தருந்தான், அந்த திருடன் அந்த பொண்ணை பார்த்தான். அவன் இந்த அழகை ரொம்ப பார்க்கல, எவ்வளோ நகை போட்டுருக்கா ஐயா, இவ்வளோ நகை போட்டுருக்காளே, இவோ கொஞ்சம் அவேஸ் பண்ணால் பரவாயில்லன்னு தோன்றது. இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் அங்கே ஒரு சாமியார் ஒருத்தர் இருந்தார், அவர் இந்த பொண்ணை பார்த்தார், பட்டன் கண்ணை மூடின்றார், ஐயோ ஐயோ இந்த அழகை பார்த்தமானா அவ்வளோ தான், நான் இவ்வளோ நாள் சன்னியாசியாக இருந்து சாமியாராக இருந்து யோகியமாக இருந்து எல்லாம் ஒரே க்ஷணத்தில் போய் பிரம்மச்சரியமே போயிடும் அப்படின்னு அவர் கண்ணை மூடின்னுட்டார். அப்புறம் இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் அங்கே போய் ஒரு நாய் இருந்ததுப்பா, அது ரொம்ப பசி பார்த்தது, இந்த பொண்ணு அப்படியே கடிச்சு புள்ளாம போல இருந்தது, பார்த்தா தலை தலை இருக்கா, ஒரு கடி கடிச்சான்னா பொருள் ரொம்ப திருப்தியாக சாட்டு புள்ளாம போல இருந்தது. அதான் சொன்னார் பரிவிராடு காமுக சுனி அப்படின்னு, ஒரே பொருள் தான் பார்க்குறவனுக்கு எப்படி இருக்கு, அவாவா தலையெழுத்துப்பாலே அவாவளுக்கு எண்ணம் வருது, அவாவா தலையெழுத்து போய் அவாளுக்கு சுகதுக்கம் வருது. அதனால இந்த பிரபஞ்சமானது பெருமாளுக்கு உடம்பா இருக்கிறதுனாலே, பெருமாளுக்கு உடம்புனாலே பாதிப்பு வருமே என்ன, பெருமாளுக்கு ஏதாவது கர்மா இருக்கான்னு, அவருக்கு ஏதாவது தலைவெழுத்து இருக்கான்னு அதான் கேட்கிறார் பாஷ்யகார். ஒரு உடம்புனாலே போகம் வரணும்னா, அந்த துக்கம் வரணும்னா, அந்த 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 துக்கம் அந்த உடம்புனாலே அவனுக்கு வரணும்னு தலையெழுத்து இருந்தால்தான் வரும், இல்லைன்னா வராது. அதனால் அதான் அந்த தலையெழுத்து இருந்தால் தானே, அந்த தலையெழுத்து இல்லை நமக்கே ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷமான செய்தி ஏதோ நடந்திருக்கு நமக்கு வந்து சேரல, சந்தோஷமான செய்தி வந்து சேரலன்ற வரைக்கும் நமக்கு அந்த சந்தோஷமான செய்தி. அப்போ என்ன, அதை கேட்டு சந்தோஷப்படுற கொடுப்பனை இல்லை, அவ்வளோதான். அது கர்மா இல்லை, கர்மா இருந்தால் அந்த சந்தோஷம் வரும். அதே மாதிரி ரொம்ப துக்கமான செய்தி இன்னும் வந்து சேரல, திருப்தியாக இருக்கும். அப்போது அது கர்மா இல்லை, கர்மா இருந்திருந்ததுன்னா அது முதலே தெரிஞ்சிருக்கும், அவ்வளோதான், முதலேருந்தே துக்கப்பட்டுருப்போம். அதனால் ஒரு விஷயம் துக்கப்படுறதும் சுகப்படுறதும் எதனால் காரணம்னா, கர்மாவனால தான் காரணம். பெருமாளுக்கு என்ன கர்மா இருக்குது, அதனால் மொத்த பிரபஞ்சத்தையும் உடலாக கொண்டிருக்கிற பெருமாளுக்கு கர்மா என்கிற தலையெழுத்து இல்லைன்றதுனால நிச்சயம் அவருக்கு ஒரு நாளும் ஒரு துக்கமே கிடையாது. எப்படி ஒரு விஷச்செடி இருக்குது, அந்த விஷச்செடியிலே பூச்சி, அதில் ஏதோ சின்ன சின்ன பூச்சிலாம் தம்பாட்டுக்கு போயிட்டு வருது, நாம் அது தொட்டா போகிறோம், உடம்புலாம் அரிக்கிறது, பூச்சாக உடம்புலாம் அரித்து வைத்தியம் பண்ணி சில சமயம் தீரவே மாட்டேங்கிறது. என்ன சுவாமி அந்த விஷச்செடியில் அந்த பூச்சிக்கு என்ன, அதுக்கு என்ன அரிப்பா என்ன இருக்குது, அந்த விஷ அது அந்த விஷச்செடியிலே இருக்கலாம்படியான கர்மாவை பண்ணி வச்சுருக்கு, நமக்கு அந்த விஷச்செடியை தொடக்கூட முடியாதபடியான கர்மா இருக்குது. அதனால் கர்மா இருந்தால் தான் உடம்பு பாதிக்கும், இல்லைன்னா உடம்பு பாதிக்காது. பெருமாளுக்கு இந்த பிரபஞ்சம் பூரா உடம்பா இருந்தாலும் ஒன்றும் பாதிக்காது, ஏன்னா கர்மா கிடையாது. இப்படிலாம் அவ கேட்குற கேள்விக்கெல்லாம் நிறைய பதில் சொல்லுவார். அது முக்கியமாக என்ன சொன்னார்னா, பெருமாள் ஜெகத்காரணன், அவன் தான் நம்மளை காப்பாற்ற முடியும், அவன் தான் அந்தரியான், நம்முடைய உயிருக்கு உயிரானவன். எதையோ சாமானியதெல்லாம் பார்த்து ஐயோ என் உயிர், அது என் உயிர், ஐயோ அப்படியே அது என் சோல் அப்படின்னு ஏதோ கண்டதையும் பார்த்து பார்த்து கொண்டாடிக்கிறோமே, வாஸ்தவத்தில் எது உண்மையான உயிர்னு கொண்டாடிக்க வேண்டிய ரொம்ப அன்பான தத்துவம் என்னென்னா, அது அது பரமாத்மா தான். இவங்க பாஷ்யகாரர் பெருமாளை அவன் கல்யாண குணாகரன், எப்பேற்பட்ட கல்யாண குணங்களுடையவன் அப்படின்னு தான் எப்பயும் ஆனந்தமாக சொல்லுவார். மற்ற சம்பிரதாயத்தில் சொல்லிச்சே சங்கரர் சொல்லிச்சே பிரம்மம் நிர்குணம்னு சொல்லிவிட்டார், அது ஒரு குணமும் கிடையாது, தான் மாத்திரம் ஆனந்த சுரூபமாக இருக்கும். அவன் ஆழ்வார் சம்பிரதாயம்னா சத்தியம் அது. ஆண்டாள் சொன்னாலே, மற்றிருந்தீர்கட்கு அறியலாகா மாதவன் என்பதோர் அன்பு தன்னை, மற்றிருந்தீர்கட்கு அறியலாகா. நீங்கள்லாம் வேற எங்கேயோ பார்க்குறேள், வேற ஏதோ விஷயத்த நினைச்சுட்டு இருக்கள், வேற விதமாக ஏதோ எதிர்பார்க்குறேள், உங்களுக்கெல்லாம் இந்த சொன்னால் புரியாது, மற்றிருந்தீர்கட்கு அறியலாகா. அதனால் நீங்கள்லாம் என்ன, நல்லா சாப்பிடணும், நல்லா உடுத்திக்கணும், சௌக்கியமாக இருக்கணும், நாம் ஏதோ நடுவில் கொஞ்சம் வேதாந்தம் தெரிஞ்சுக்கணும், இப்படின்லாம் பார்த்தாவா தெரியும் பெருமாளை. மாதவன் என்பதோ ஒரு அன்பு தன்னை அப்படிலாம் நீங்கள் பார்த்தேன்னா, பெருமா அப்படி பரதத்துவத்தை ஆராய்ஞ்சு பார்த்தேன்னா உங்களுக்குலாம் விதவிதமாக தோணும். பரதத்துவம்னு இருக்கா, பரதத்துவம் எப்படி இருக்க முடியும், ஒருவேளை அதுக்கு உடம்பு இருக்குமா என்ன, அது எப்படி, அது என்ன குணம் இருக்குமா என்ன, இப்படிலாம் யோசிப்பள். ஆனால் வாஸ்தவத்தில் அழகாக சொல்கிறேன், உண்மையான தத்துவம் என்னென்னா, மாதவன் என்பதோ ஒரு அன்பு, பகவான்னு அப்படியே ஸ்ரேயப்பதியாக இருக்கக்கூடிய பிரேமஸ்வரூபன். அவன் தாயாரும் தானுமாக சேர்ந்து இருந்து எல்லாரிடத்துலையும் ஒரே அன்பை கொட்டின்னு இருக்கிறவனாச்சே. அவன் மொத்தமே கேட்டான்னு அவனை சத்தியம் ஞானம் அனந்தம் ஆனந்தம் இப்படிலாம் கூட சொல்ல வேண்டான், மொத்தத்தில் ஒரே வார்த்தையிலே சொல்லணும்னா அப்படியே ரொம்ப பிரேம ஸ்வரூபம் பெருமாள், அவ்வளோதான், ஒரே அன்பு ஸ்வரூபம் தான் பெருமாள். அதனால பெருமாளை என்ன சொல்லணும்னா ஒரே அன்பு, அதுவும் என்ன மாதிரி அன்புன்னா, தாயாரோடே சேர்ந்து ஒரே அன்புமயமாக இருக்கிறவன். தாயாருக்கு பெருமாள் மேலே அன்பு, பெருமாளுக்கு தாயார் மேல் அன்பு, அவ ரெண்டு பேருக்கும் ஜீவாத்மாக்கள் மேல் அன்பு, இது மாதிரி ஒரே அன்பு சொரூபமாக இருக்கிறவன் பெருமாள். இதை தெரிஞ்சுக்கிறது தான் சத்தியமே வழி, இதுதான் சரியான வழி அப்படின்னு. சரி, இப்போ ஏற்பட்ட ஆனந்தமாய் அன்பு ஸ்வரூபமாக இருக்க, அப்படி பிரேமஸ்வரூபமாக இருக்கிற பெருமாளை விட்டுட்டு சம்சாரத்தில் அலைகிற அலைச்சல் எப்படி இருக்குன்னு அதைத்தான் சொன்னார். வைராக்கியவாதம்னு ஒரு பாதம் வரும் ஸ்ரீபாஷ்யத்தில் மூணாவது அத்தியாயத்தில். முதல் அத்தியாயத்தில் சொன்னது பெருமாள் தான் ஜெகத்காரணன், அவன் தான் எல்லாத்துக்கும் மேம்பட்டவன், எல்லாம் தானே தன்னிலத்திலே நிலைச்சிருக்கிற தத்துவம், அவன் தான் கடைசியாக தன்னிடத்திலே தானே நிலைச்சிருக்கிறவன் அப்படின்னு சொல்லி, சிரஷ்டா தேகி ஸ்வனிஷ்டா நிரவதி மகிமா என்று சுவாமி தேசியம் சாதிக்கிறார் இந்த விஷயங்களை. இப்படி சிரஷ்டா உலகத்தை உண்டு பண்ணுறவனாயும், இந்த உலகத்தையெல்லாம் தனக்கு உடலாய் கொண்டிருக்கிறவனாயும் தன்னிடத்திலே தான் நிலை நிற்கக்கூடிய கடைசி தத்துவமாயும் எல்லா பெருமைகளையும் கடந்திருக்கக்கூடிய அத்தனை பெருமைகளையும் உடையவனாயும் இருக்கிறவன் பெருமாள் அப்படிங்கிறது முதல் அத்தியாயத்திலே ஸ்ரீபாஷ்யத்திலே சாதிக்கிறார்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறது. அதே மாதிரி ரெண்டாவது அத்தியாயத்திலே எல்லா சம்பிரதாயங்களும் தப்பு, நம்ம சம்பிரதாயம் தான் சரி, எல்லாரும் சொல்றதையும் ஆராய்ஞ்சு பார்த்தா ஒன்று கொண்டு ஆராய்ஞ்சு பார்த்துட்டேன்னா அவ்வளோதான், நாலு கேள்விக்கு மேலே நிற்காது, அந்த கேள்விகளுக்கு மேலே அதுக்கெல்லாம் பதிலே கிடையாது. அதனால எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடியது நம்முடைய சம்பிரதாயம் தான் நிரூபிக்கிறார்னு ரெண்டாவது அத்தியாயத்தில். மூணாவது அத்தியாயத்தில் சொல்லச்சே முதல்ல வைராக்கியம் வேணும்னர். வைராக்கியம் எப்படி வரும்னா அழகாக சொல்றார் வியாசர் சொல்லச்சே, வைராக்கியம் எப்படி வரும்னா முதல்ல இப்போ நாம் நம்ம சுற்றி இருக்கிற எத்தனையோ விஷயங்களை பார்க்குறோம், நமக்கு வைராக்கியமே வரல. வைராக்கியம் எங்கே வருது? ஒரு ஐசியூவில் போய் பார்க்கணும், ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஐசியூவில் பார்த்தா ஒருத்தரும் அந்த பாவம் படுற வேதனைகளெல்லாம் பார்த்தா ஐயோ சம்சாரம்னா இவ்வளோ வேதனையா அப்படின்னு இருக்கும். இல்லைன்னா ஒரு லேபர் வார்டில் வந்து படுற அந்த வேதனையெல்லாம் தெரிஞ்சுட்டான்னா ஷோ இவ்வளோ வேதனையா, என்ன சுவாமி இது இவ்வளோ கஷ்டமா அப்படின்னு ஒரு லேபர் வார்ட்லேயும் ஐசியு வார்ட்லேயும் போயிட்டு வந்தோன்னா போகிறோம், வைராக்கியம் வந்துடும் எல்லாருக்கும். ஆனால் எவ்வளோ நாய் நிற்கும்னா அதுதான் கொஞ்சம் நாயினா மறந்து போயிடும், அந்த கொஞ்ச நேரம் நிற்கும் அப்புறம் மொத்தம் மறந்து போயிடும். அதனால் உலகத்தில் இருக்கிற விஷயங்களை பார்த்து வைராக்கியம் வரணும்னா அநேகமாக ஒருத்தருக்கும் வரவே வராது, யாரோ ஒருத்தர் ரெண்டு பேருக்கு ரொம்ப கொடுப்பேன் இருந்தால் தான் உலகத்தில் இருக்கிற விஷயங்களை பார்த்து வைராக்கியம் வரும். அதனால் ஸ்மசான வைராக்கியம், பிரசவ வைராக்கியம், காலக்ஷேப வைராக்கியம்லாம் சொல்லுவாள். அவள் பிரசவ வைராக்கியம் இந்த லேபர் பெயினை நினச்சான்னா வைராக்கியம் வந்துடுவான். அப்புறம் சுடுகாட்டில் போய் ஆட்டம் போட்டம் அங்கே போய் நெருப்பில் பஸ்மமாக போகிறத பார்த்தான்னா கொஞ்சம் நேரத்துக்கு வைராக்கியம் வருமா. அதே மாதிரி காலக்ஷேபம் கேட்டான்னா வைராக்கியம் வருமா அப்படின்னு, அது காலக்ஷேபம்லாம் கேட்பாள். காலக்ஷேபம் கேட்டுட்டு வாசலில் போய் செருப்பு மாட்டின்னு போச்சாவே மொத்த வைராக்கியமும் வெளில போடும். அதனால் இதெல்லாம் எதுவும் நிலைக்காது. வைராக்கியம் வரணும்னா என்ன பண்ணணும்னார், அதான் இதை சிந்தனை பண்ணுங்கோ வைராக்கியம் வரும்னார். ஐயா வியாசரை சொல்கிறார் எதை சிந்தனை பண்ணுமோன்னா இந்த ஜென்மாவானது இது என்ன ஆறுது, இந்த இந்த உடம்பு இந்த உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் வெளியில் கிளம்பித்துனா எங்கே போகிறது அப்படின்னு சிந்தனை பண்ணுங்க. ஒன்று தெரியலையே வெளியில் போனால் எங்கே போகிறதுன்னு தெரிஞ்சால் நான் சொல்லி கொடுக்குறேன்னு, அதான் வேதம் தான் சொல்லியிருக்க என்ன பண்ணியிருக்குன்னு. இந்த உடம்புலேருந்து கிளம்புற உயிரானது இப்படி போகிறது, இந்தந்த மாதிரியான அவத்தையெல்லாம் படுறது, இங்கெல்லாம் போகிறது, எந்தெந்த மாதிரியான அவத்தையெல்லாம் பட்டு எப்படியெல்லாம் வந்து பிறக்கிறது, எப்படி வந்து பிறக்கிறது என்று இந்த மாதிரி இந்த ஜீவாத்மா இந்த சரீரத்தை விட்டு புறப்பட்டு போய் பட்டு படுற அவஸ்தையெல்லாம் எவ்வளோ வசத்தியாக போனாலும் சரி, இல்லை எந்த நரகத்துக்கு போனாலும் சரி, எப்படியா இருந்தாலும் அந்த திரும்பி வந்து திருப்பியும் இந்த அம்மா அப்பா வயத்துக்குள்ளே பூந்துக்கிறதுக்குள்ளே அது படுற பாடு இருக்கு, அதுக்கப்புறம் அம்மா அப்பா வயத்துலேயே அம்மா வயத்துக்குள்ளே வந்து சேர்றதுக்கும் அது அப்புறம் அம்மா வயத்துலேருந்து வெளியில் வரத்துக்கும் இதுக்குள்ளே இந்த படுற பாடு இருக்கு, அது இது இப்போ இந்த சம்சாரத்தில் இருந்து பார்க்குற பாடை போல் கோடி பங்கு அது, அவ்வளோ கஷ்டம் இந்த பாடெல்லாம். அதை தினமும் நினச்சி நினச்சி பார்த்துட்டே இருந்தால் வைராக்கியம் வந்துடும். இப்போ இருக்கிற வாழ்வை நினச்சி பார்த்தா வைராக்கியம் வர்றது ரொம்ப குறைவு. வரணும், இதுக்கும் வரணும், இதுக்கும் வரும், பெரியவாளுக்கெல்லாம் வந்திருக்கு, இதையும் தான் நினச்சி பார்க்கணும், அதையும் தான் சொல்கிறது சாஸ்திரம். அப்படியே தினமும் நினச்சிண்டு ஓமே மகதி யாதா பூயசி ஜென்ம சந்ததி அப்படி, எத்தனை ஜென்மா இப்படி வீணாக போச்சு அப்படின்னு தினம் சம்சாரத்தை பார்த்து நினச்சிக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறது. ஆண்டவன் சாதிப்பார்த்தர் கூட இந்த ஆண்டவன் தினமும் காலத்தால் எழுந்த உடனே தினமும் ராத்திரி படுத்துக்கச்சே இன்னைக்கு நம்ம மாடு மாதிரி என்ன காரியம் பண்ணிகிட்டு இருந்தோம், அப்புறம் மனுஷன் மாதிரி என்ன காரியம் பண்ணிகிட்டு இருந்தோம் அது அப்படின்றத யோசிச்சு பார்க்கணுமா. மாடு மாதிரி என்ன காரியம் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா மாடு மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தோமா, சாப்பிட்றதுக்குன்னு ஓடினோமா, சாப்பிட்றதுக்குன்னு வேலை செஞ்சோமா, அப்புறம் இன்னும் என்ன பண்ணோம் அப்படின்னா அது அதே மாதிரி தான் மாடு, அது டாய்லெட் போகிற மாதிரி டாய்லெட் போனோமா, அப்புறம் அதே மாதிரி இன்னும் மாடு பண்ணுறது எத்தனையோ காரியங்கள் இதெல்லாம் பண்ணினோமா. ஆக இன்னைக்கு பூரா என்ன பண்ணியிருக்கோம், மாடு பண்ணுற காரியத்தை தான் நாள் பூரா பண்ணியிருக்கோம் இல்லையா, மிருகங்கள் பண்ணுற காரியத்தை ஒரு நாள் பூரா பண்ணியிருக்கோம். அடாடா ஒரு மனுஷனாக ஒரு புத்திசாலியாக பண்ணக்கூடியதுன்னு ஏதாவது ஒரு காரியம் பண்ணியிருக்கோமா, மாடு தான தர்மம்லாம் பண்ணாது, பெருமாளெல்லாம் சேவிக்காது, ஏதாவது அனுஷ்டானம்லாம் பண்ணாது, சரி மனுஷன் பண்ணக்கூடிய காரியமாக என்ன பண்ணி பார்த்தோம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணுமா. பார்த்தா மாடு பண்ண காரியம் தான் அநேகமாக மொத்தம் பண்ணியிருக்கோம், இல்லை மனுஷன் பண்ண காரியம் ஏதாவது ஒன்று ரெண்டு பண்ணியிருப்போம். ஏன்பா மனுஷனா பிறந்துட்டும் மாடு பண்ணுற காரியத்தேவா பண்ணிட்டு இருக்கிறது ஒரு நாள் பூரா? அவ்வளோ மனுஷனா பிறந்ததுக்கு மனுஷனா ஏதாவது ஒரு காரியம் பண்ண வேண்டாமா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். இப்படி யோசிச்சு பார்த்துட்டு இருந்தாலே நாமே நல்லவனாயிடுவோம், இந்த வைராக்கியம்லாம் வரும் அப்படின்னு சொல்லுவார். அதுபோல் அவர் வியாசர் என்ன சொன்னார், இந்த ஜென்மாவுக்கு அப்புறம் என்ன ஆறுது ஜென்மா அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தா, இவன் போகிற லோகங்கள் என்ன, இவன் போய் திரும்பி வருது என்ன, திரும்பி வரச்சே எப்படி வரான், இவன் எப்படி வரான், அப்படியே தேவலோகத்துலேருந்து மேகத்தில் வந்து அந்த மேகம் வந்து இடி 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 இடிக்குச்சு, அந்த இடிகள் மத்தியத்தில் கிடக்கும் இந்த ஜீவாத்மா. அப்புறம் அந்த அப்படியே அந்த இடி இடி தாங்குமா ஒருத்தனுக்கு, இடிகள் மத்தியத்துலேருந்து கீழே வந்து, அதுக்கப்புறம் ஜலத்தில் வந்து மழையாக வந்து கீழே வந்து எங்கேயாவது மண்ணில் வந்து விழுந்து ஏதாவது ஒரு தாவரத்தில் எப்படியாவது ஒரு ஜீவனமாக பிழைக்க மாட்டோமான்னு அப்படி பிழைச்சி, அதுக்கப்புறம் அது நெல்லா பயிராக வந்து தானியமாக வரைச்சி அதில் போய் அகப்பட்டுண்டு இங்கேருந்து இங்கேயாவது பிழைக்க மாட்டோமான்னு பார்த்து, அதுக்கப்புறம் எங்கேயாவது ஒரு ஜீவன் வயத்துக்கு உள்ளே போனான்னா யா எந்த ஜீவன் வயத்துக்குள்ளே போகும்னு தெரியாது. தானியம்ன்றது எந்த ஜீவனுக்கும் தான் உள்ளே போகும், எந்த ஜீவனுக்கும் வயதுக்குள்ளே தான் போகும். அது இப்படியாக்கும் மாடு மிருகம் எத்தனையோ ஜீவன்கள்லாம் போய் அது நடுவில் எங்கேனா ஒரு மனுஷன் உடம்புல வந்து மனுஷனுக்கு, அதுவும் புருஷன் சாப்பிட்டா தான் குழந்தையாக பிறக்க முடியும். அதுவும் அது பொம்னாட்டிகள் சாப்பிட்டாலாம் குழந்தையாக பிறக்க முடியாது. அந்த ஜீவனை எப்படி தானியத்தோடு ஆகாரத்தோடு சேர்த்து ஒரு புருஷன் அதுவும் வயசான கிழவெல்லாம் அதுவும் கிடையாது, ரொம்ப சின்னமாக சாப்பிட்டாலும் இல்லை. அது சரியான ஜீவம், அது குழந்தை பிறக்கக்கூடிய அளவில் இருக்கிற புருஷன் வயத்தில் போகணும். இது அவன் சாப்பிட்றது மாத்திரம்தான் அப்புறம் திருப்பி ஜென்மாவை கொடுக்கும் அப்படின்னா, அதுவும் தான் எப்படின்னா ஒரு சரீரத்துக்குள்ளே பார்த்தான்னா இதே மாதிரி கோடி ஜீவன்கள் பூந்தும் கிடக்கும். ஒரு மனுஷன் ஒரு அதுவும் நல்ல யுவாவாக இருந்து குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு சரீரத்துக்குள்ளே அந்த மாதிரியான பக்குவத்தில் இருக்கிறவன் வயத்துக்குள்ளே போனான்னா இதே மாதிரி இவன் ஏகப்பட்ட தானியங்களெல்லாம் சாப்பிட்டுப்பட்டு மொத்தம் கோடி ஜீவன் கிடக்கும் வயத்துக்குள்ளே. அதுலேருந்து அந்த கோடி ஜீவன்கள் வெளியில் வந்து அந்த ஸ்திரீனிடத்தில் ஏதாவது ஒன்று சேரச்சு அந்த கோடி ஜீவனில் தப்பி ஓத்தன், எப்படி லாட்ரி சீட்டு விழுற மாதிரி லாட்ரி சீட்டுன்னு போடுவா. போட்டான்னா எப்படியும் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் லாட்ரி சீட்டு விற்பான், அதில் ஒரு 10 பேருக்கு போடுவான் இவாளுக்கெல்லாம் ப்ரைஸ் அப்படின்னு, மீது எல்லாம் அவுட்டு. அதே போல் பிறக்கிற இத்தனை தானிய ஜீவன்களில் அந்த தானியத்தோடு ஒட்டின்னு வருவான், தானியனாக வர ஜீவன் வேறு, தானியத்தோடு ஒட்டின்னு வர ஜீவன் வேறு. அந்த மாதிரி ஒட்டின்னு வர ஜீவன் இந்த ஜீவாத்மாவினுடைய ஒரு புருஷன் மயத்தில் போய், அதுவும் பறவையை கொடுக்கக்கூடிய ஒரு புருஷன் மயத்தில், அதுவும் நல்லவா வயத்தில் போய், அதுக்கு மேலே அவ பத்னி அவளுக்கும் அதுக்கு உண்டானதான ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் அமைஞ்சு அதுக்கு மேலே அமைஞ்சான்னா ஒரு புருஷனுடைய வயத்தில் வந்து சேரக்கூடிய ஒரு ஜென்மாவிலே வரக்கூடிய ஒரு 100 கோடி 1000 கோடி ஜீவர்களில் ஏதோ ஒரு ஜீவன் ரெண்டு ஜீவன் தான் குழந்தையாக பிறக்கிறது, அவ்வளோதான் மீது எல்லாம் அடிச்சுன்னு போயிடுறது. இதெல்லாம் தெரிஞ்சது தானே, அதான் இப்படி யோசிச்சு பார்த்தா தெரியும், அப்பாடா இந்த ஜென்மா வந்து தப்பி கிடைக்கிறதுக்கு பண்ண பாடு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அப்படி நினச்சி பார்த்தேன்னா அப்பாடா நம்ம ஜென்மா கிடச்சிதே அப்படின்னு, அதுக்கு இந்த ஜென்மா விட்டா திருப்பியும் ஒரு சுத்து, இந்த சுத்து ஆரம்பிச்சதுன்னா திருப்பியும் எப்போ வந்து மனுஷனா பிறப்பான்னு கட்டாயம் தெரியாது. அந்த மாதிரி ஒரு சுத்து, இங்கேருந்து போவான் அந்த லோகத்துக்கு போவான், அந்த லோகத்துக்கு போவான், அந்த லோகத்துக்கு போவான், திருப்பியும் வந்து ஆகாசத்திலே வந்து மேகத்திலே வந்து மழைப்பட்டு மழையிலே வந்து கீழே விழுந்து பூமியிலே விழுந்து தானியமா விழுந்து தானியத்திலிருந்து அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு நல்ல ஜென்ம ஒரு நல்ல ஆசாமி வயத்துக்குள்ள போகணும்னு இருக்கு. அந்த மாதிரி அதுவும் நல்ல பிறக்கிற வயசுல இருக்கிற ஆசாமியா இருக்கணும் இல்லையா, பிறவியை கொடுக்கக்கூடிய ஆசாமியா அப்பேற்பட்டு நல்லா அதாவது தோப்பனார் வயத்துல வந்து அந்த தோப்பனார் வயத்துலையும் அந்த ஜீவனோட சேர்ந்து 100 கோடி ஜீவன்கள் 1000 கோடி ஜீவன்கள் முன்னு மாற்றி ஒன்று கூடி இருந்து அதெல்லாம் வீணாக போக அதுல ஏதோ ஒரு சமயத்துல அவனுடைய பத்னியினுடைய வயத்தில் அதுவும் சேர்ந்து அது சரியான சமயத்திலே சேர்ந்து திருப்பியும் அவளும் ஒத்துண்டு கடைசியில் ஒரு வழியாக குழந்தையாக பிறந்ததுன்னா இப்போ இப்படியான ஒரு ஜென்மா கிடச்சுதா அப்படின்னு அவள் இப்படிலாம் அப்புறம் கிடைச்சா விட்டு சுற்றி பார்க்குறான் லோகம் எப்படி இருக்குன்னு, அதை பார்த்து அதுலேயும் வைராக்கியம் வரணும் அப்படின்னு எப்படி வைராக்கியத்தை வர வச்சுக்கணும்னு வியாசர் பிரம்மசூத்திரத்தில் பாருங்க, இருக்கிற லோகத்தை மாத்திரம் பார்த்து வைராக்கியம் வந்தால் போகிறது, இதுக்கப்புறம் போய் சுத்தின்னு வருது இருக்க யமலோகம் அந்த லோகம் இந்த லோகம் இதெல்லாம் பார்த்து நினைச்சு நினைச்சு பார்த்துட்டு வைராக்கியம் வந்துடும் அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி வைராக்கியத்தோட எம்பெருமானிடத்துல பக்தி யோகம்னு உஷந்த பக்தி யோகத்தை பண்ணினா அப்புறம் ஜீவாத்மா மோட்சத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்றது. இதுதான் சொல்றது ஸ்ரீபாஷ். இப்படி பக்தி யோகம்னா ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் பக்தி யோகம் ரொம்ப கஷ்டம்தான், ஆனால் அதுக்காக பிரபத்தி ரொம்ப சுலபம்னு ஸ்ரீபாஷத்துலேயே பாஷ்யக்காரர் சாதிக்கலை. ஏன்னா இது ரொம்ப ரகசியம், இது ரொம்ப ரகசியமாக வா உனக்கு மாத்திரம் சொல்கிறேன், இது வெளியிலலாம் சொன்னால் யாரும் நம்பாமல் கடைசியில் இந்த விஷயத்தையே மொத்தம் ஏளனம் பண்ணிவிடும், அப்புறம் நம்பிக்கை இல்லாமல் பண்ணி விட்டுருவா. அதனால எப்படி சிஷியனுக்கு ஆச்சாரியனானவன் ரொம்ப ரகசியமாக காப்பாற்றி எந்த சிஷியனுக்கு ஆச்சாரியனிடத்துல ரொம்ப விசுவாசம் வந்துடுத்தோ அந்த சிஷியனை கூட்டுடே நான் சொல்கிற வார்த்தையை இவன் நம்புவான்றதுனாலே நம்புற சிஷியனை கூட்டு வா அவனுக்கு சரணாகதி பண்ணி சொல்லி கொடுக்குறேன், சரணாகதி பண்ணி வைக்கிறேன், உனக்கு இப்போவே மோட்சம், எப்போ கேட்டாலும் மோட்சம். இதெல்லாம் நம்பிக்கையினால் வரக்கூடியதுப்பா, இதெல்லாம் விசாரித்து புஸ்தகம் போட்டு மதங்கள் முன்னாடி ஆச்சாரியார் முன்னாடி காட்டி நிறுத்தி பாரு நான் பிரபத்தின்ற சாஸ்திரத்தினாலே என் சிஷியனுக்கு நான் மோட்சம் கொடுக்குறேன் அப்படின்னா அவன்லாம் எல்லாம் விவாதம் பண்ணி வீணடிச்சிருவான் எல்லாத்தையும் அப்படிங்கிறதுனால ஸ்ரீபாஷ்யத்துல பாஷ்யக்காரர் எங்கேயுமே பிரபத்தியை பற்றி வாயே திறக்கல. ஒரே ஒரு இடத்துல ஆனுமானிகாதிகரணத்திலே சொல்ற தசியத்தை வசீகரணத்தை சரணாகதி ரேவ அப்படின்னு. அது கூட என்னென்ன சாட்சாத் உபாயமான பிரபத்தின்ற வார்த்தையெல்லாம் சொல்லலை. அதனால பிரபத்தி சம்பிரதாயத்தை வெளியில ரொம்ப சொல்லிக்க மாட்டார் பாஷ்யக்காரர், சொல்லிக்கவே மாட்டார், அதாவது புஸ்தகங்கள்ல சொல்லிக்க மாட்டார். சிஷ்யாளுக்கு உபதேசிச்சார், சிஷ்யாள் அந்தரங்கமானவான்றதுனாலே உபதேசிச்சார். அப்படி ஸ்ரீபாஷ்யக்காரர் பாஷ்யத்திலே சாதிச்ச விஷயம் என்னன்னா சர்வேஸ்வரன் நாராயணன் ஜெகத்காரணன், அவனை தவிர இன்னொரு வஸ்துவை ஜெகத்காரணமா நினைக்க முடியாது. நாராயணன் இந்த எல்லாத்தையும் உடம்பாய் கொண்டிருக்கிற ஒரே உயிர், மொத்த பொருளும் சேர்ந்து ஒரே நாராயணன் தான். நாராயணன் பரன் நாம் அவனுக்கு நிலையடியோம் சோராதனைத்தும் அவன் உடம்பென்னும் சுருதிகளால் ஷிராம்மை திருத்துதலால் தீராமயலகற்றும் திறம்பா தெளிவுற்றனமே என்று இப்பொழுது சொன்ன விஷயங்கள் எல்லாம் சுவாமி தேசிகன் ஒரு சின்ன பாசுரத்தினாலே சாதிக்கிறார். அதே போல நம்மளை பத்தி சொல்றார் அவர், ஜீவாத்மன்னா யார் அப்படின்னா யான் அறியும் சுடராகி நின்றேன் மற்றும் யாது மலேன் வான் அமரும் திருமாரடியேன் மற்றோரு பற்றுமிலேன் தானமுதாம வந்தன் சரணே சரணென்றிருந்தேன் மனமிலா அடிமை பணி பூண்ட மனத்தினே என்பதா சொல்லி நாராயணனுடைய திருப்திக்காகவே இருக்கக்கூடிய ஒரு உயிர் பொருள் ஜீவாத்மா. அவனுடைய திருப்திக்காக தான் இருக்கோம், இருக்கணும், இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். அந்த தெரிஞ்சுட்டு அவனுடைய திருப்திக்காக இருக்கோம் இருக்கிறோம் அப்படிங்கிற நிலை இருக்கேன், அதுதான் முக்தி. பெருமானுடைய திருப்திக்காக மாத்திரம் இருக்கிற முக்தின்ற நிலைமை இங்கே யாருக்கும் வராது. இங்கே எப்பவும் நமக்கு நமக்குன்னு தோணும். அதனால பரமபதமாகிற ஸ்தானத்திலே போனால்தான் பெருமாளுக்குடைய திருப்திக்காக மாத்திரம்தான் இருக்கோம்ன்ற அந்த சந்தோஷமான நிலைமை கிடைக்கும். அதுக்கு பெருமாளிடத்திலே சரணாகதி பண்ணி உன்னுடைய கைங்கரியத்திலே அனவரதமான உன்னுடைய கைங்கரியத்திலே ரொம்ப ஆத்தியந்திகமான உன்னுடைய கைங்கரியத்திலே என்னை இணைத்துக்கொண்டு நீ சந்தோஷப்பட வேண்டும். தனக்கேயாக எனக் கொள்ளும் மீதே எனக்கே கண்ணனை ஆண்கொள் சிறப்பே என்று நீ சந்தோஷப்படணும் அப்படின்றதுக்காக எனக்கு முக்தி வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறது தான் சரணாகதி. அந்த சரணாகதியை பெருமாள் திருவடியிலே பிரார்த்திச்சு பெற வேண்டும் என்று பாஷ்யக்காரர் சரணாகதி சம்பிரதாயத்தை ரகசியமாக உபதேசிப்பார்னு. இன்னைக்கு டைம் ஆகிடுதோ, இன்னைக்கு இந்த வாரம் கீதா பாஷ்ய விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன், ஆனால் இருந்தாலும் ஸ்ரீபாஷ்ய விஷயம் சொல்லும்படியாக தானே அமைஞ்சு போச்சு. அடுத்த வாரம் கீதா பாஷ்யத்தில் என்ன சாதிக்கிறார்னு ரொம்ப அவசியம். பாஷ்யக்காரர் கீதையிலே சொல்லிக் கொடுத்தது தான் எல்லாருக்கும் என்ன பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்குறார். ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்குறார். இங்கே தத்துவத்தில் சொல்லிச்சே ஸ்ரீபாஷ்யத்தில் சொல்லச்சே சொல்கிறார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இருந்தாலும் ஸ்ரீபாஷ்யத்திலே சொல்கிறதுலாம் பக்தி யோகம். அந்த பக்தி யோகமானது அங்கே விஸ்தாரமாக சொல்லப்படலை. அதே கீதையிலே பெருமாள் அந்த பக்தி யோகத்தை உபதேசிக்கிறதா சொல்லி ஒவ்வொரு மனுஷனுக்கும் பொதுவிலே என்ன பண்ணிட்டு இருக்கணும், நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பக்தி யோகத்தை சொல்லிக் கொடுக்குறார். அதனால கீதையானது ஒரு பெரிய தெளிவான சாஸ்திரம். எதுக்காகனா ஒருத்தன் என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுக்கறது கீதா சாஸ்திரம். அதில் பக்தி யோகம் வரைக்கும் உபதேசம் பண்ணிவிட்டு அது பண்ண முடியாதவன் என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறது கீதை. அதனால கீதா சாஸ்திரம் ஸ்ரீபாஷ்யம் போல ரொம்ப முக்கியமானது. அது கீதா சாஸ்திரத்தில் என்ன சுருக்கமாக சொல்கிறாருன்றது அடுத்த வாரம் சொல்கிறேன். இன்னைக்கு இதோட போகிறோம். கவிதா கீகசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.
அடியேன் பரமகிருபா பரமகிருபா ரொம்ப ரொம்ப அடியேன்
சீரம் ரைட்
அடியேன்
ஓகே சரி.